அப்புறம் ஓபிட்டோ என்ன இந்த லவ் பண்ணணும், லவ் செட்டே ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லிருந்தீங்க இல்லையா?
ஆமா ஆமாங்க,
ஒரு நல்ல ஐடியா சொல்லவா?
சொல்லுங்க.
நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, இந்த பஜாருக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்க வந்து ஓரமா ஒரு பூக்கடை பக்கத்துல பின்னாடி ஒரு அக்கா வந்து உட்காந்து கோலப்பொடி வித்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த கோலப்பொடியில கலர் கோலப்பொடி எல்லாம் வாங்கி நடுவால் நின்னுக்கிட்டு சுத்தி ஒரு பெரிய கோலத்தை போட்டுக்கிட்டு, வாங்க என்னை யாராவது காப்பாத்துங்களேன்னு சொல்லுங்க, அப்ப ஏதாவது ஒரு பொண்ணு வந்து உங்களை காப்பாத்தும். அந்த பொண்ணுக்கு உங்க மேல வந்துடும் எப்படி?
அந்த பொண்ணு வந்து லேசா கைய வச்சு என்ன பிரஸ் பண்ணாலே நான் வந்து இந்த டோஸ்ட்ல இருந்து பறந்து வர பிரெட் மாதிரி அங்கிருந்து பறந்து அந்த பொண்ணு மடியில போய் விழுந்துருவேன். அதானே?
ஆமா ஆமா, மடியில விழுவீங்களோ இல்ல ஆராய்ச்சியாளர் கண்டுபிடிச்சு சொல்லிருக்காரு. அதனால வாழ்த்துக்கள், இனிமேலாவது லவ் செட் ஆக பாருங்க. போங்க, போய் ரங்கோலி வரைங்க பாங்க. வணக்கம் வீர உச்சிகா பாட்காஸ்ட் உறவுகளே, நாங்க உச்சிகா மாத்ரா, இது உங்க வீர உச்சிகா பாட்காஸ்டின் RRR செக்மெண்ட். என்னடா திடீர்னு ரொம்ப நாள் கழிச்சு RRR செக்மெண்ட்டை தூக்கிட்டு வராங்களே, அப்படின்னா என்ன அர்த்தம்?
எபிசோடுக்கு கண்டென்ட் இல்லைன்னு அர்த்தம்.
கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டென்ட் இல்லாமலாம் இல்லை, ஒரு பெரிய கண்டென்ட் ஒன்று பண்றதுக்கான ஒரு பிளானிங்ல இருக்கும். அது வரும், எப்போ வரும் என்னன்னு தெரியல. பட் அது ஒரு லாங் ப்ராசஸ்ங்கிறனால கொய்யால இன்னும் ரெண்டு வாரத்துக்கு உங்களுக்கு RRR தான் டீம் அப்படியே
சொல்லிக்கிட்டு. ப்ரீ ப்ரொடக்ஷன் ஆன்கோயிங் ஃபிரான்ஸ்.
இப்படி சொல்லி தான் நாங்களும் உங்க ஏமாத்திக்கிட்டு இருக்கோம், எங்களையும் நாங்க இதுதான் ஏமாத்திக்கிட்டு இருக்கோங்கிறது.
இல்ல இப்ப ரெண்டு விஷயம் இருக்கு, லியோ படமும் லான்ச் டேட் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணி படத்தை ப்ரொடியூஸ் பண்ணி இன்னைக்கு ஒரு 10 நாள்ல லான்ச்சே ஆயிரும், 15 நாள்ல. அந்த டைம்லயே வந்து வேற யாரோ ஒருத்தர் வந்து படம் லான்ச்சை பத்தி ஆரம்பிச்சாரு, படத்தை என்ன படம் டைட்டில் அப்படிலாம் ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு இப்பதான் ஷூட்டிங் போறதுக்கு ஐடியா
பண்ணிக்கிட்டு இருக்காங்க. போயாச்சு, நீங்க என்ன உட்கார்ந்து ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கோன்னு இருக்கீங்க.
உண்மை என்ன அப்படின்னா, அஜர்பைஜான் பக்கம் இவர் பைக்கோட சுத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயம் தெரிஞ்சு படக்குழு மொத்தம் பேக் பண்ணி எப்படியாவது விடாம முயற்சி பண்ணி தேடி கண்டுபிடிச்சு விடாம முயற்சி எடுத்துடணும்னு ஒரு முடிவுல இருக்காங்க. அதனால அதுதான் நிச்சயமா வந்து செய்வெளி செய்திகள் பார்ப்போம், அதாவது சக்சஸ்ஃபுல்லா நடக்குதா, இந்த விடாமுயற்சி வெற்றி கிடைக்குதா.
நீங்க கொஞ்சம் செய்தியை டிலேவா சொல்றீங்க. அதாவது எங்க செய்யார் பாலு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எல்லாரும் வந்து குடும்பத்தோட அசர்பைஜான் போயிட்டாங்க, அடுத்த 3 மாசம் தொடர்ந்து விடாமுயற்சியோட சூட் எடுத்து முடிச்சிடலாம், மகிழ் திருமேனி ரொம்ப சந்தோஷத்துல இருக்காரு அப்படின்னு சொன்னதாக நான் ஒரு வீடியோ சமூக வலைதளங்கள்ல, அந்த சேனல் பேரு கூட அறம் நாடோ ஏதோ ஒரு சேனல் நினைக்கிறேன், சரியா, அதுக்குள்ள வந்து பேட்டி கொடுத்துட்டு இருந்ததாக நான் கண்வழி பார்த்த செய்தி.
இல்ல இல்ல, செய்யார் பாலு சொன்னதெல்லாம் இவ்வளவு சீரியஸா எடுத்துட்டு இது முட்டு கொடுக்குறீங்களே.
முன்னாடி வந்த கதையாச்சு. பயங்கரமான படைப்பு வந்து நாங்க இன்னைக்கு பேசி என்ன நடக்குது, என்ன என்ன உள்ள என்ன என்ன வச்சிருக்காங்க, என்னென்னா வச்சிருக்க, என்னென்னா வச்சிருக்கீங்க எடுக்கடா அப்படிங்கிற மாதிரி அத வந்து பேசலான் இருக்கோம். ஆனா உண்மையாவே இந்த படத்துக்கு ரோஸ்ட் போடணுங்க ஐடியாவே எங்களுக்கு ஸ்டார்டிங் இல்லை. இது வேற பார்த்து ரோஸ்ட் போடணும், ரொம்ப கொடூரமா இருக்குன்றாங்க அப்படின்னு. ஒரு தியேட்டர் கிட்ட, சென்னை கிட்ட திருமங்கலம்னு ஒரு ஏரியா இருக்கு, அங்க வந்து தியேட்டர்ல டிக்கெட்லாம் வாங்கி புக் பண்ணி போயிட்டாங்க எல்லாம். பார்க்கிங்கில் வண்டியை பார்க் பண்ணிட்டு உள்ளே போயிருக்காங்க, இல்லை தொழில்நுட்ப கோளாறுனால ஷோ கேன்சல் அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே எல்லாம் சந்தோஷமாக வெளியே வராங்களா, அப்பாடா காசும் திருப்பி கிடச்சிருச்சு ஆண்டவா நல்ல வேலைடா நல்ல வேலை தப்பிச்சோம் அப்படின்னு நினச்சி வராங்களாம். உள்ளே போகும்போது சோகமாக போகிறதும் சந்தோஷமாக வெளியே வர்றதும் ஒரு படத்துக்கு முக்கியமான அம்சம் இல்லையா? ஆனால் படத்தை பார்க்காமே படம் கேன்சல் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சு சந்தோஷம் வர்றது வந்து சந்திரமுகி டூவில் தான் நடக்கும். அப்படிப்பட்ட காவியத்தை இன்னைக்கு வந்து ஏன் எடுத்து பேசலாம் அப்படின்னு நினச்சோம்னா, இது வந்து ட்ரெண்டில் இருக்குது. நம்ம யாரெல்லாம் ரோஸ்ட் போடுவான்னு வெயிட் பண்ணிருக்காங்க, அதனால் நம்ம வேகமாக நம்ம ரோஸ்ட் இறக்கணும் அப்படின்னா அது எல்லாத்துக்கிட்டையும் போய் சேரும். நிறைய பேர் இருந்து கேட்பாங்க, ஏன்னா இந்த வன்மத்தை கக்கிற வடிகாலாக நம்மளை நம்மளே யூஸ் பண்ணிக்க போகிறோம். இந்த வடிகால் வந்து எவ்வளோ அடிகள் வாங்கியிருக்கு அப்படிங்கிறத இன்றைக்கி நாங்கள் பேச போகிறோம். இந்த படத்தை உங்களுக்காக பார்த்து உங்களுக்காகவே ரிவ்யூ பண்ணி, இதை ரிவ்யூ பண்ண வேற பண்ண ரோஸ்ட் பண்ணி இன்னைக்கு வந்து உங்களுக்கு தரப்போகிறோம். என்ன ஓபிட்டோ ஓகே தானே?
அதாவது நீங்க சொன்ன விஷயம் எல்லாம் கரெக்ட் தான்.
எப்பயும் போல அதாவது அப்படிங்கிற வார்த்தையில இருந்து ஆரம்பிக்கிறார். கண்டினியூ.
ஆமா, அதாவது இந்த அதாவது வந்து எனக்கு போக மாட்டேங்குது. அதாவது என்ன அதாவதுன்னா, நீங்க சொன்னதெல்லாம் கரெக்ட் தான், சரியா?
என்ன சொல்லுது சொன்னீங்கன்னு புரியல போல அவருக்கு. அதாவது என்ன
அதெல்லாம் தெரியுது, அதனாலதான் கடந்து போறேன், கடந்து
போறேன்.
என்ன மேட்ரு அப்படின்னா, அந்த படத்துல அவர பாம்பு தான் விஷத்தை கக்கல. சரி, நம்மளால நம்மளால முடிஞ்ச விஷத்தை இந்த படத்தை மேல கக்கி விட்டுருவோமே அப்படிங்கறதுனால இந்த பாயிண்ட ரொம்ப நேரமா நீங்களும் முடிப்பீங்க, நானும் இந்த பாயிண்ட போட்டுறலாம் இல்லாட்டி மறந்துருவோம் சொல்லி பயத்திலேயே
உட்கார்ந்துருக்கேன். சரி சரி ஓகே. ஏன்னா படம் பண்ண பாட அப்படி, அதனால நினைச்சப்பே ஒரு பகீர் அப்படிங்கிற உணர்வு வந்துச்சு. ஏன்னா அது காரணம் வந்து இதே காம்பினேஷன் சேர்ந்து ஒரு படம் எடுத்திருக்காங்க. நம்ம கூட கோஸ்ட் யூனிவர்ஸ்ல அதை லெப்ட்ல டீல் பண்ணிட்டு போனோம். அந்த படம் ஞாபகம் இருக்கா?
ஷூட்டிங்க்கு
வரணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. இவர் வந்து காரை வந்து நடு ரோட்ல பார்க் பண்ணிட்டு வேட்டி எல்லாம் கழட்டிட்டு ஆடிக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்றாங்க.
இந்த படத்துல இறக்கி, சரியா? இடுப்பு ஃபெட்டிஸ் வேணுமா, இடுப்பு ஃபெட்டிஸ் இருக்கு. பூப்ஸ் ஃபெட்டிஸ் இருக்கு.
படம் ஃபுல்லா அந்த இடுப்பு ஃபெட்டிஸ் தாங்க ஜாஸ்தியா இருந்துச்சு. மகிமா நம்பியார் அதே கொஞ்சம் கோணிக்கிட்டே வைமா, அப்பதான் நல்லா தெரியுதுன்னு சொல்லிருப்பாங்க. என்னடா
இருந்தாலும் இருந்தாலும் ரசிக பெருமக்களாகிய நீங்கள் யாரும் மகிமா நம்பியாரை தவறாக பார்க்க வேண்டாம் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.
ஏன், எதுக்கு?
ஏன்னா வந்து அவங்க என் மனசை கவர்ந்துட்டாங்க. நான் வந்து அவங்கள கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவுல இருக்கேன்.
இந்த வடிவேலு ஒரு படத்துல ஒய்ஃப் செத்துட்டா நடந்துகிட்டு இருப்போம். அப்ப வந்து கவுண்டமணி வந்து செந்தில் கிட்ட வந்து ஐடியா கொடுத்து விடுவார். நீ வர்றா இதே மாதிரிதான், எங்க என்னோட ஃப்ரெண்டோட அம்மா செத்துட்டாங்க. நான் வந்துட்டு போய் என்ன சொன்னேன் ஆறுதலா, டேய் உங்க அம்மா உனக்கு மட்டும் அம்மா இல்ல, ஊருக்கெல்லாம் அம்மாவா இருந்தா, எனக்கும் அம்மாவா தான் இருந்தா அப்படின்னே இவனும் போய் சொல்லுவான் இல்லையா. அந்த மாதிரிதான் மகிமா நம்பியார் உங்களுக்கு மட்டும் அப்படின்னு சொல்லலாம்னு தோணுது. ஆனா நான் சொல்ல மாட்டேன்,
சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன். இவ்வளவு ஒரு விளக்கம்
என்னன்னே தெரியாம ஒரு பாம்பு சுத்திக்கிட்டு இருந்தது இல்லையா, அந்த மாதிரிதான் நம்மளும் இப்ப சுத்திக்கிட்டு
இருக்கோம். தவறு தவறு தவறு. படத்தோட பாசிட்டிவ் மகிமா நம்பியார், அத ஃபர்ஸ்ட் பேசிட்டோம் அவ்வளவுதான். இப்ப ரோஸ்ட்க்கு போறோம்.
பாசிட்டிவ் கிடையாது, ஒரு குண்டையும் கிடையாது.
என்ன பாசிட்டிவ் கிடையாது, நான் அந்த படத்தை பார்க்க ஒத்துக்கிட்டதுக்கு காரணமே மகிமா நம்பியார் தான். உங்களுக்கு தெரியுமா முதல்ல
கம்மியான சீன்ஸ் தாங்க வர்றாங்க. என்னங்க நீங்க
ஆர்டிஎக்ஸ் படத்துல இருங்க, ஆர்டிஎக்ஸ் படத்துல இருந்த வைபோட அப்படியே இந்த படத்துல வந்து என் செல்லக்குட்டியை நான் பார்த்தேன்.
அந்த கோலத்துக்கு நடுவுல எவ்வளவு அழகா இருந்தாங்க தெரியுமா.
சரிடா சரிடா விடுங்கடா பாஞ்சிருவாங்க.
பிசிக்ஸ் கூட இல்லைன்னா இல்லாத படத்தை கூட பரவாயில்ல, மகிமா நம்பியாருக்காக அங்க பிசிக்ஸே போனாலும் பரவாயில்ல. மயிராண்டி அது கிடைக்குதுடா மயிராண்டி, நான் பாக்குறேன்னா மகிமா நம்பியாருக்காண்டி.
அப்படி இல்ல பிசிக்ஸ் அவன் கிடக்குறா மயிராண்டி. ஸோ இந்த படம் சந்திரமுகி டூ வந்து இப்போ ஸ்டார்டிங் இப்படி சொல்கிறாங்க, ராகவா லாரன்ஸ் இந்த படத்தில் நடிக்க போகிறாரு. ஆக்சுவலாக சந்திரமுகி டூ வந்து முன்னாடி ரஜினி வச்சு பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ரஜினி கொஞ்சம் நேக்காக லைட்டாக நழுவி இருக்காரு. இந்த நழுவின கேப்பில் வந்து சரி தெலுங்கில் போய் வந்து நாகவல்லி எடுப்போம்னு சொல்லி நாகவல்லி எடுத்திருக்காப்புல. நாகவல்லியை பார்த்த ரஜினி வந்து ஆத்தாடி ஆத்தா இப்போ தாண்டா பழைய மாதிரி ஹிட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கேன், என்னை கூப்பிட்டு போய் சோழியை முடிச்சிடுவான் போல இருக்கேன்னு சொல்லிட்டு ஓகே சூப்பர் கண்டிப்பா பண்ணிடலாம்ங்கிற மாதிரி எஸ்கேப் ஆயிட்டாரு. எஸ்கேப் ஆனவனே ரஜினி பண்ணாரா அவர் பண்ணலன்னு நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கி இந்த படத்தை பண்ணிருக்காரு. இப்போ இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா சந்திரமுகி ஒன்னோட கதை மாதிரி தான் இதுவும். சந்திரமுகி ஒன்ல என்ன நடக்கும் அப்படின்னா கங்கா அப்படிங்கிற ஒரு கேரக்டர், அதாவது செந்தில்நாதனோட ஒய்ஃப் ஆகிய கங்கா சந்திரமுகி அப்படிங்கிற ஒரு ஒரு நாட்டிய ஒரு பழைய ஒரு பழங்கால நாட்டியக்காரியோட கதையை கேட்டு அவள் நிற்கிற இடத்துல அவளை மாதிரியே நின்று அவளை மாதிரியே தன்னை உணர்ந்துக்கிறா. கங்கா சந்திரமுக்கியா நின்னா, கங்கா சந்திரமுக்கியா தன்னை நினச்சிக்கிட்டா, கங்கா சந்திரமுக்கியா மாறுறான் அப்படிங்கிற மாதிரி இங்கே வந்து லாரன்ஸ் தன்னை ரஜினியா நினச்சிக்கிட்டாரு, லாரன்ஸ் தன்னை ரஜினியா உணர்ந்தாரு, லாரன்ஸ் ரஜினியா நின்னாரு, லாரன்ஸ் ரஜினி மாதிரியே நடிக்கிறேன்னு கிரிஞ்சு பண்ணாரு அப்படிங்கறத இந்த படத்துல எப்படி எப்படி இந்த மல்டிபிள் பர்சனாலிட்டி அப்படின்றது வந்து மல்டிபிள் பர்சனாலிட்டியில எல்லா பர்சனாலிட்டியும் ரஜினி மாதிரி தான் வருதுங்கிறது தனி விஷயம். பட் இந்த மல்டிபிள் பர்சனாலிட்டி எப்படி வந்து இந்த படத்தோட இலையூடி நம்மளை வந்து கொண்டு போச்சு, இதை வந்து ராகவா லாரன்ஸுக்கே தெரியாம ஒரு கேமரா வச்சு எடுத்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அப்படி எடுத்திருந்தா கூட ஒருவேளை இந்த படம் ஓடி இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி வந்து ரஜினியா தன்னை நினைச்சுக்கிட்டு நடிக்கிறாரு இவரு அப்படிங்கறத வச்சு ஒரு படமா எடுத்திருந்திருக்கலாம் நினைக்கிறேன். கரெக்டா
இல்ல ராகவா லாரன்ஸ் நடிக்கிறாருன்னு சொல்றதே வந்து ஒரு பெரிய இதுதான். சரி இருந்தாலும் அங்கங்க ஓகே அந்த நடிப்புகள் வந்து ஓகேன்னு ஒத்துக்கிட்டாலும் அதான் பல பல இடங்கள்ல வந்து என்ன சொல்றது ஒரு ரிப்பீட்டட் ஆக்டிங். அதுக்கப்புறம் இப்போ ஃபகத் ஃபாசில் மாதிரியான ஆக்டர்ஸ் எல்லாம் பாத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபகத் ஃபாசில் இருக்காருங்கிறது தெரியும். அதுக்கப்புறம் நீங்க தனியா ஃபகத் ஃபாசில மறந்துட்டு இப்ப மாலிக் நீங்க அந்த படம் எடுத்து பாருங்க, டிரான்ஸ் எடுத்து பாருங்க, அதுல எல்லாமே ஒரு வேரியேஷன் இருக்கும். இதுல வந்து இப்ப வந்த மாமன்னனா இருக்கட்டும் அந்த கேரக்டராவே வாழ்ந்துருப்பாப்ல அவரு, சரியா? அது ஆக்டர்ஸ்க்கு நல்லா தெரியும் அந்த அந்த மீட்டர் நல்லா பாக்குறப்போ, சரியா? அது இல்லாம எந்த படம் எடுத்தாலும் முனில இருந்து முனி ஒன்ல இருந்து டூல இருந்து த்ரீல இருந்து ராஜாதி ராஜால இருந்து எல்லா எல்லாத்துல இருந்தும் ஒரே மாதிரியான நடிப்பை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காருங்கிறது தான் வந்து நிதர்சன உண்மை. அதை எப்ப அவர் புரிஞ்சுக்கிட்டு டான்ஸ் மட்டும் ஆடிட்டு குழந்தைகளுக்கு நல்லது செய்யறாரு.
ராஜாதி ராஜால இங்க பாருங்க, ராஜாதி அவர் நடிப்பை வெளிப்படுத்தல, மும்தாஸ் தான் வெளிப்படுத்தினாங்க.
ரொம்ப ரொம்ப கேவலமான ஒரு காமெடியா இருக்கு. சரி
இப்போ அதாவது எனக்கு வந்து சந்திரமுகி அப்படின்னாலே எனக்கு வந்து ஒரு கோர் மெமரி இருக்கு. கோர் மெமரி அப்படின்னா கொடூரமான மெமரி கிடையாது, ஒரு ஒரு இம்பாக்ட்ஃபுல் பயமான ஒரு மெமரி இருக்கு. அந்த அந்த வீடை அப்ப காட்டின அந்த வீடா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அந்த இலையெல்லாம் போட்டு அந்த ஸ்டெப்ஸை காட்டுறது, அதுக்கு பின்னாடி அந்த அப்படின்னு ஒரு மியூசிக் வர்றது,
இலைன்னு சொன்னானே எனக்கும் பல கோர் மெமரிகள் ஞாபகம் வருது.
நீங்க நினைக்கிற இலை இல்ல, படத்துக்கு வாங்க, எதுக்கு எடுத்தாலும் பாலிடிக்ஸ் குள்ள போறது.
சரி ஓகே
சரியா, ஆனா அதுக்கும் சம்பந்தம் இருக்குதா? எப்படி சம்பந்தம் இருக்குன்னு உங்களுக்கு புரியுதா?
புரியலையே. ஓ ஓ ஓகே, ஆமா சந்திரமுகி கதைங்கிறது வந்து ஓகே.
இல்ல இல்ல எல்லாமே எல்லாமே கமிங் டு தி பாயிண்ட். தலைவி தலைவி படத்துல யாரு? கங்கனா ரணாவத், இங்க யாரு? கங்கனா ரணாவத்.
அப்படி அந்த மாதிரி கனெக்ஷன்
கனெக்ஷன் சரியா? இப்ப என்ன அப்படின்னா, இந்த இந்த சந்திரமுகி உண்மையாமே எனக்கு வந்து ஒரு கோர் மெமரி. ஏன் அப்படின்னா, ஜோதிகாவோட இம்பாக்ட் வந்து அந்த அளவுக்கு இருந்துச்சு அந்த படத்துல. இன்ஃபேக்ட் அதை பார்த்துட்டு கூட இல்ல, நம்ம தியேட்டர்லதான் நான் அந்த படத்தை பார்த்தேன், நல்லா ஞாபகம் இருக்கு. பார்த்துட்டு வீட்டுக்கு சின்ன பையனா இருக்கப்ப வீட்டுக்கு நைட்டு வந்த உடனே வெளியேதான் போய் கை கழுவணும், சரியா? ரெண்டே ஸ்டெப்பு தான், பின்பால் மாதிரி இங்கிட்ட ஒரு ஸ்டெப்பு அங்கிட்ட ஒரு ஸ்டெப்பு, பவுன்ஸ் ஆகி போய் டக்குன்னு பைப்பை திறந்து கை நனைஞ்ச உடனே டக்குன்னு அப்படியே ஆஃப் பண்ணிட்டு இங்க வந்துருவேன், சரியா? அந்த பாத்ரூம் வேற தனியா தான் போகணும், சரியா? அப்ப என்ன பண்றது அப்படின்னா, அப்படியே கொஞ்ச நேரம் உலாத்த வேண்டியது. அப்புறம் வீட்டுல வந்து யாராவது அங்க நின்று ஏதாவது வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, இல்ல ஏதோ வந்து பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா, அந்த பேச்சு சத்தத்தை வச்சுக்கிட்டு அப்படியே வந்து போய் சடசட சட சடசடன்னு பாத்ரூம்குள்ள போயிட்டு கதவு கூட தாழ்பால் போறது கிடையாது, போறோம் திறக்கிறோம் உள்ள வரோம் இருக்கிறோம் கிளம்புறோம் அப்படிங்கிற மாதிரிதான் இருந்துச்சு,
சரியா? அதேதான் எனக்கு.
ஆமா,
சொந்தக்காரங்க வீட்டுல உட்காந்து பாத்துட்டு இருக்கேன், எல்லாரும் நல்லா சோஃபால சாஞ்சு பின்னாடி உட்காந்து பாத்துட்டு இருக்கும் போது நான் அந்த படத்தை முன்னாடி உட்காந்துதான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி முன்னாடி உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். எது வரைக்கும் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னா, அந்த கங்கா வந்து சந்திரமுகியோட அறைக்குள்ள போய் அந்த ஜுவல்ஸு இதெல்லாம் எடுக்க ஆரம்பிக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. அதை எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு ரியாக்ஷன், அப்படி கண்ணை அப்படி திருப்பி கொடுப்பா பாருங்க, அதுதாங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் பயந்தது. இன்னைக்கு நினைச்சு பார்த்தா அது ஏதோ கண்ணை லைட்டு தான் போட்டிருக்காங்க, இதுக்கடா பயந்தேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆனா அந்த அந்த இன்ஸ்டன்ட் ஆஃப் மொமெண்ட்ல நான் கத்திக்கிட்டு பின்னாடி ஓடி வந்தது வந்து இன்னைக்கு வரைக்கும் மறக்கவே முடியாது. அதுக்கப்புறம் அந்த பாட்டை ராரா பாட்டெல்லாம் கிட்டத்தட்ட கண்ணெல்லாம் மூடிக்கிட்டு கண் விரல்கள் ஓட்டை வழியா பார்த்துதான் நான் அந்த பாட்டே பார்த்தேன். இன்னைக்கு வரைக்கும் ராராங்கிற பாட்டு, அதுவும் நாங்கள் இருந்த வீடு இருக்கு இல்லையா, நான் அந்த படத்தை பார்த்த வீடுமே கிட்டத்தட்ட ஒரு மாதிரி அந்த மர வேலைகள் நிறைய செஞ்ச ஒரு வீடு. அந்த அந்த அரண்மனை எப்படி ஒரு இது இருக்குமோ அதே மாதிரி இதுல ஒரு மாடி இருக்கும், அந்த மாடியில ரெண்டு கதவு பூட்டியே இருக்கும். அப்ப அதை பார்க்கும்போதே ஐயோ இதுதான் சந்திரன் உயிரமா இருக்குமோ, ஐயோ மேல யாரோ சலங்கை கட்டி ஆடுறாங்களோ இப்படிங்கிற பயமெல்லாம் எனக்கு இருக்கும். இதுக்கு ரொம்ப வசதியா ஸ்கூல்லயுமே எங்களுக்கு வந்து, நான் படிச்ச ஸ்கூல்ல அப்ப நான் கரெக்டா 9th or 10th படிச்சுட்டு இருந்திருப்பேன் நினைக்கிறேன். அந்த டைம்ல வந்து அந்த 10th standard கிளாஸ் ரூமுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா ரூம் இருக்கும், ஸ்டோர் ரூம். அதை வந்து சந்திரமுகி ரூம் அப்படின்னு சொல்லியே விளையாடுவாங்க, அதுக்குள்ள விளையாடுறதெல்லாம். அது வந்து கோரா ஆரம்பிச்சு கடைசியில அது ஒரு ஃபன்னான எலமெண்டா போய் ஒரு முடிஞ்சு காத்தோட கத்த கலந்த ஒரு விஷயம் தான் சந்திரமுகி. இன்னைக்கு வரைக்கும் பார்த்தாலும் ரசிக்கக்கூடிய ஒரு படம்.
கரெக்ட்டுதான். இல்ல இல்ல, நானே அந்த படம் என்ன 2004 ரிலீஸ் ஆயிடுச்சுன்னு ஒரு தப்பான ஒரு இதுல இந்த படத்தை வந்து ஃபர்ஸ்ட் டிவில பாக்குறேன். அதுக்கு முன்னாடி இந்த படம் வந்து எனக்கு எப்படி வந்து பரிச்சயம் ஆகுதுன்னா, சன் மியூசிக்ல வந்து இந்த படத்தோட எல்லா சாங்ஸையும் போடுவானுங்க. அப்ப வந்து நம்ம ரஜினி நயன்தாரா ஆடுற அந்த சாங் எனக்கு இப்ப வரைக்கும் பிடிக்கும், ஃப்ரெண்ட்ஸ். அந்த கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் சாங், சரி ஓகே படம் பார்க்கலாம் அப்படின்ட்டு பாக்குறேன். எனக்கு வந்து மாதரா சொன்ன அந்த ஒரு சீனு, இந்த யாரு ஜோதிகா கண்ணு வந்து அப்படியே லைட் காட்டுற சீனும், அந்த பிளாஷ்பேக் போர்ஷன் தலையை வெட்டுறது, அந்த சீனே பார்த்து வந்து ரொம்ப ஒரு மாதிரி அந்த மாதிரி சீன் எக்ஸ்பெக்ட் பண்ணல படத்துல. ஏன்னா எந்த ஒரு ஐடியாவும் இல்லாம படம் பாக்குறேன்னா, ஆனா தலையெல்லாம் வெட்டுறானுங்க அப்படி வா முண்ட என்னடா போகுது அப்படிலாம் இருந்தது. ஆனா அண்ட் எண்ட் அந்த படம் பார்த்து வரப்ப நல்லா ஜாலியா இருந்தது படம், வடிவேல் கமல்ல எவ்வளவு சூப்பரா இருந்தது அப்படி மாதிரி ஒரு ஃபுல்ஃபில்லா இருந்தது படம்.
பார்த்துட்டு
வரப்புல நல்லா ஜாலியா இருந்து படம், அதாவது ரொம்ப வந்து அந்த ஹாரருக்கும் போகாம அந்த காமெடி ட்ரக்கும் கலந்த ஒரு பெர்ஃபெக்ட் காம்போ, ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்கா இருந்தது படம். இன்னைக்குமேங்க சன் டிவில 1000 படம் வந்து சேட்டலைட் ரைட் வாங்கி வச்சாலும் இன்னைக்கும் வந்து 3 மாசத்துக்கு 2 மாசத்துக்கு ஒரு தடவை 6:30 பிரைம் டைம்ல சந்திரமுகி போடுறேன். அந்த அளவுக்கு வந்து நம்ம எல்லார் மத்தியிலும் படம் வந்து ரொம்ப பரிச்சயம் இருக்கு, எல்லாரும் ரசிக்கிறோம் இன்னைக்குமே. இன்னைக்கு சும்மா கூட சந்திரமுகி காமெடி போட்டா பாக்குறது இல்லையா, இன்னுமே வந்து அந்த படத்துக்கு மவுஸ் இருக்கு. ஆனா அதையெல்லாம் விட்டுப்புட்டு பிரான்ஸ், நான் வந்து சந்திரமுகி டூ எடுக்கிறேன், பிரான்ஸ் வாங்க பிரான்ஸ் அப்படின்ட்டு உண்டை எடுத்து வச்சிருக்கானுங்க. எனக்கே சொல்றதுக்கு அசிங்கமா தான் இருக்கு. அதாவது நம்ம 1000 விமர்சனம் அட்லி மேல வச்சாலுமே ஏதோ கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து பழைய படங்களை பார்த்து அந்த சீனை வைக்கிறான் இல்லைங்களா. இவன் கொஞ்சம் கூட இந்த ஒரு எஃபர்ட் கூட இருக்கல. அது இருக்கா நாகவழியில இருந்து கொஞ்சம் சீன் எடு, சந்திரமுகி ஒண்ணு கதையிட, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. ஓகே,
இல்ல இல்ல குறுக்க வர்றதுக்கு மன்னிக்கணும், அப்படி நீ சொல்லக்கூடாது, அது வந்து ஒரு தவறான உதாரணம் ஆயிடும். இப்ப நம்ம பண்ற படத்துல இருந்து நம்ம காப்பி அடிக்கிறதுங்கிறது வேற, அது நம்மளோட உழைப்பு தான் சரியா. கீழே வந்து அடுத்தவனோட உழைப்ப சுரண்ட கேனப்புண்டை, அதனால வந்து அவனுக்கு எல்லாம் வந்து நம்ம அந்த கிரெடிட் கூட கொடுக்க கூடாதுங்கிறதா வந்து என்னோட இது. இன்னொன்னு, இந்த படத்தை இந்த படம் ஏன் ஃபெயில் ஆச்சு அப்படின்றத சின்ன வரியில நான்
முடிச்சிடுறேன். சந்திரமுகி டூ அப்படிங்கறதுக்குள்ள போயிடும் அப்படின்றத சொல்லிட்டு போங்க.
அதாவது சந்திரமுகி அப்படிங்கறது ஒரு ட்ரேட்மார்க், இன்னைக்கு எனக்கு சந்திரமுகிய நினைச்சாலும் எனக்கு வந்து அந்த ஒரு பயம் கலந்த ஒரு சுவாரஸ்யம் வந்து இன்னைக்கும் இருக்கு. சரியா, இப்ப எல்லாருமே அவங்களோட அனுபவத்தை சொன்னீங்க, அதே மாதிரிதான் இன்னைக்கு ஜோதிகா அதே இதுல வந்து ஒரு HD ப்ரொஜெக்டர்ல போட்டு அந்த படத்தை பார்த்தாலும் நைட்டு வீட்டுல தனியா உட்காந்து பயப்படதான் செய்வோம், இல்லன்னா மறுக்கவே முடியாது சரியா.
போதும் அவ்வளவுதான்.
கல்ட் கிளாசிக் தமிழ் மூவி தான் லாஜிக்கே, அந்த பாம்பு லாஜிக்கே கழட்டி விட்டுட்டு அந்த படத்தை பார்த்தோம்னா அது வந்து ஒன் ஆஃப் த கல்ட் கிளாசிக் ஆக்டிங் ஆஃப் ஜோதிகா தான். பெஸ்ட் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்னே நான் சொல்லுவேன், கரியர் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்னே நான் சொல்லுவேன்.
அதாவது திருப்பதி படத்துல அஜித் கழுத்துல காதுல எல்லாத்தையும் பெல்ட் அளவுக்கு தூங்குதோ அந்த அளவுக்கு வேஸ்டா அங்க பாம்பு இருக்கு, அதை கழட்டி போட்டலாம்.
அண்ணாவே எதுக்கு நடிச்சாருன்னு
தெரியாமதான் இருந்தாரு.
இல்ல நான் திருமலை படத்தை எடுத்துட்டு வந்தேன்ல, அதுல அண்ணா எதுக்கு இருக்காருன்னு தெரியாதுல்ல.
மறந்தீங்கன்னு சொல்லுங்க, சமாளிக்கிறாரு.
சரியா, இதை அணிலாம சண்டையா கொண்டு போகாம சந்திரமுகி சண்டையாவே வச்சுக்கோ. இப்போ இந்த படத்தை வந்து பி வாசு வந்து ஈஸியா இது பண்ணிருக்கலாம், ஏன்னா வியாபாரம் பண்ணிட்டாரு ஆல்ரெடி. ஏன்னா சந்திரமுகிங்கிற அந்த டைட்டில் ஒண்ணு இருக்கு, ஆனா ஈஸியா ஆடியன்ஸ கவர்ந்துருக்கலாம். எப்படி கவர்ந்துருக்கலாம் அப்படின்னா, நமக்கு எதெல்லாம் பயத்தை ஏற்படுத்துச்சு, அந்த சவுண்டு, அந்த விஷயம் சரியா, அந்த கிரிப்பிங்கான ஒரு 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 ஸ்டோரி டெல்லிங்கு சரியா, இதுலலாம் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாலே சரியா, நம்ம வந்து இந்த இந்த இத வந்து ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்ட வெற்றியா கொடுத்துருந்துருக்க முடியும் சரியா. ஆனா கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வி அடிச்சதுனால அவருக்கு வந்து இதை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்றது தெரியாம நிறைய பேர் சொல்லுவாங்க. அதாவது வந்து த மோர் யூ மெச்சூர் த மோர் குட் பிலிம்ஸ் யூ மேக் அப்படின்னு சொல்லி. மார்ட்டின் ஸ்கார்சியெல்லாம் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா, வயசாக அந்த ஆள் வந்து எடுக்கிற படம் எல்லாம் வந்து என்னடா இப்படி எடுக்கிறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும் மாதிரியான விஷயங்கள் எதுவுமே இல்லாம சும்மா வந்து மேலோட்டமா நான் ஏனாதானு எடுக்க போறத போய் அதுதான் ஒரு பெரிய இதா இருந்துச்சு. இன்னொன்னு அதுல இருந்து நாஸ்டாலஜிக் மொமெண்ட்ஸ் எதுவுமே வந்து இந்த படத்துல எடுபடல. அதோ ஸ்ட்ராங்காவோ இம்பாக்ட்ஃபுல்லாவோ கோபாலுங்கிற ஒரு கேரக்டர்னா வரதெல்லாம் வந்து பெருசா எடுபடாம போயிடுச்சு. அதுதான் வந்து இங்க இருக்கிற சுவாரஸ்யம் இல்லாம சொன்னதுனால அது எல்லாமே ஃபெயிலியரா போயிடுச்சு.
சரி, இப்ப உண்மையாவே கதை என்னங்கிறதுக்குள்ள நம்ம போயிட்டு அதுக்கப்புறம் மற்ற விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அதே கதை தாங்க, பெருசா ஒன்னும் மாத்தல. எல்லா கேரக்டர் கதைக்கும் இப்ப இந்த சீரீஸ் இருக்கு இல்லையா, டாக்டர் ஹூ. அது வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தவங்க அவங்களுக்கு தெரியும், பார்க்காதவங்களுக்கு நான் சொல்கிறேன் என்னென்னா, ஒரு அந்த அது ஆக்சுவலாக ஒரு சீரீஸு. அந்த சீரீஸ் வந்து முடிகிற தருவாயில் கடைசியில் என்னென்னா, அந்த லீட் ரோல் பண்ணுற டாக்டர் ஹூவாக ப்ளே பண்ணுறவங்க வந்து அந்த அந்த ப்ராஜெக்ட்லேருந்து வெளியே வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கடுத்து வேறொருத்தர் டாக்டர் ஹூவாக வர்றது. இப்போ தமிழ் சினிமாலலாம் தமிழ் சீரியல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இவருக்கு பதில் இவர்னு போடுவாங்க இல்லையா. அப்படி போடுறதுக்கு பதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவருக்கு வந்து ஏதோ அடிபடுற மாதிரியும் உருவத்தை மாறுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வர்ற மாதிரி வந்து அப்படியே கொண்டு வந்துருவாங்க. இது திருப்பி திருப்பி இதே மாதிரி தான் கொண்டு போயிட்டு இருப்பாங்க. இது அந்த மாதிரி ஒரு சீரீஸ். இதுல என்ன நடக்கும் அப்படின்னா, இப்ப அந்த மாதிரிலாம் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா இதுலயும் பண்ணலாம் இல்லையா, அப்படி கூட பண்ணியிருந்துருக்கலாம். ஆனா 17 வருஷம் கழிச்சு திருப்பி அதே தான் நடக்குது அப்படிங்கிறத காட்டுறதுக்காக வெவ்வேறு கேரக்டர்னு பேரை வச்சுக்கிட்டாலும் அந்த கேரக்டர் என்னென்ன பண்ணுமோ அதில் இருக்க ஒவ்வொரு கேரக்டர்லையும், இப்போ நாசர் கேரக்டர் எடுத்துக்கிட்டா அது ஒரு வேலையை செய்யும். அந்த நாசர் கேரக்டருக்கு பதிலாக இங்கே ஒன்றுக்கு பதிலாக 2 கேரக்டர் நாசர் கேரக்டர். நாசருக்கு ஒய்ஃப் இருக்குல்ல அந்த கேரக்டரும் இருக்கு. ஆனால் அதுக்கெல்லாம் பெரிய ஸ்கோப்பே இல்லை. மேபி எடுத்து கட் பண்ணி வெளியே எங்கேயா வச்சுருந்துருக்கலாம், பின்னாடி வந்து டெலிட்டட் சீன்ஸ்னு போட்டு ஏதாவது ட்ரை பண்ணலாம், யாருக்கா தெரியாது. அப்போ அதே மாதிரி மாலவிகாக்கு பதிலாக இங்கே ரெண்டு பேர் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி ரெண்டு கேரக்டர்ஸ். அதுக்கப்புறம் நயன்தாராக்கு பதிலாக மஹிமா நம்பியார். இப்போ அதுக்கப்புறம் நம்ம கங்காவுக்கு பதிலாக லக்ஷ்மி மேனன், ஐ மீன் ஜோதிக்கு பதிலாக லக்ஷ்மி மேனன். அப்புறம் அதில் வந்து ஜோதிகாவே தான் இது பண்ணியிருப்பாங்க, சந்திரமுகியாகவும் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து அதுக்கு பதிலாக வந்து கங்கனா ரணாவத், இப்படி வந்து ஒரு கேஸ்ட்டை தூக்கிட்டு ரெண்டு பேர்த்த போட்டிருக்காங்க. அதே மாதிரி தான் வந்து வேட்டையன் கேரக்டரே தூக்கிட்டு 2 கேரக்டரை போடுறாங்க. வேட்டையனுக்கு பதிலாக செங்கோட்டையன், எதுக்கு அந்த கிரிஞ்சுன்னு எனக்கு இன்னுமே புரியல.
எல்லாம் ரெண்டு ரெண்டா இருக்கணும் அவ்வளவுதான்.
அதே கெட்டப்ப போட்டு வந்தா காரித்து போயிருவாங்க,
மனசாட்சி இருக்காங்க இந்த புண்டா. அவனுக்கு வேட்டைங்கிறது என்னங்க சூம்பி போன மாதிரி இருக்க.
ஒரிஜினல் வேட்டை ரொம்ப
இல்ல, முக்கியமான இதை விட்டுட்டீங்க சரியா. ரஜினிக்கு பதிலா குட்டி ரஜினி நடிச்சிருக்காரு.
குட்டி ரஜினி வந்து என்னென்ன சேட்டை பண்ணாரு அப்படின்னா, நம்மளே சொன்ன மாதிரி அவர் தான் மல்டிபிள் பர்சனாலிட்டியில பாதிக்கப்பட்டிருக்காரு. அவருக்கு போய் முதல் ட்ரீட்மெண்ட்டை பாருங்க, அது வரைக்கும் படத்துல நடிக்க வேணான்னு சொல்றேன். நடிக்க தீர்மானம் போடுங்களா, உசுறு புண்டை வாங்குறான் அவன். ஆமா, எதுல
ஜிகர்தண்டா 2ல
அது வேற. இப்ப அப்படி படம் நடிச்சுட்டா கூட பரவாயில்ல, இந்த மாதிரி எல்லாம் நடிக்கிறேன்னு இவனுக்கு வந்த அந்த ஃபெட்டிஷ் தான். முன்னாடி பேசினமா அந்த ஸ்பிளிட் பர்சனாலிட்டி, அவர் வந்து ரஜினியாக நினைக்கிறார், ரஜினியாக தன்னை நிலை நிறுத்திக்கிறதுக்கு என்னென்ன கிரிஞ்சு பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்றான். சரி, இப்ப படம் வந்து அப்ப இப்படி ஒரு கதையை வந்து கொஞ்சம் வேற ஆங்கிள் கொண்டு போகணுங்கிறதுக்காக அந்த அரண்மனைக்கு சம்மந்தம் இல்லாதவங்களாம் உள்ள வர மாதிரியும், இவ்வளவு பெரிய அரண்மனையை வந்து பிரபு வந்து பிரபு கேரக்டர் என்ன பண்ணுதுன்னா, இதுல வந்து இவ்வளவு பெரிய அரண்மனையை வந்து வடிவேலுக்கு எழுதி கொடுத்துட்டு வீட்டுல பால்காரனா வேலை பாக்குறாரு. மகிம நம்பியோட அப்பா வராரு பாத்தீங்கன்னா
தெரியும்.
ஏங்க அவர் பிரபு கிடையாதுங்க,
என்னங்க சொல்றீங்க, பிரபு
இல்லையா?
இல்ல, அந்த இடத்துல என்ன பண்ணிட்டேன்னா பாப்கார்ன் வாங்க வெளியே போயிட்டேன். திருப்பி வரும்போது கொஞ்சம் பிளரியா இருந்தனால உருவத்தை வச்சு கரெக்டா நான் ஜட்ஜ் பண்ணாம பிரபுன்னு சொல்லிட்டேன். நான் நினைக்க வேண்டாம், இந்த கேரக்டருக்குடா பிரபு பண்ணி வச்சிருக்காரு. இதெல்லாம் வேற யாராவது பண்ணலாமே, இது எதுக்கு பிரபு பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். சரி ஓகே, நல்ல வேலை பிரபு பண்ணல.
செந்தில்நாத வந்து அமெரிக்காவுக்கு போய் செட்டில் ஆயிட்டான், கான்ட்ராக்ட் முடிஞ்சு அப்படின்னு முடிச்சிருப்பாங்க.
நான் கூட பிரபு பின்னாடி வருவாரு, முக்கியமான ரோல் ஏதாவது பண்ணுவாரு, இப்படித்தான் நாங்க வந்து இந்த லிவரை புடிச்சுதான் இழுத்து பொம்மையை மேல கொண்டு வந்தேன்னுதான் மறுபடியும் செய்வாரு நினைச்சிட்டு வெயிட்
பண்ணிக்கலாம்.
சரி போதும் போதும், பாடி ஷேவிங் பண்ணது போதும், அடுத்ததுக்கு போயிடும், கடிக்க போறாங்க. அப்புறம் ஒரு குடும்பம், அந்த குடும்பம் வந்து அந்த ஊருக்கு வருது. அந்த ஊர்ல அங்கதான் போய் தங்கணும்ன்றது அதுக்கு விதிக்கப்பட்டிருக்கு. அந்த இடத்துக்கு போய் தங்குறாங்க, கோயிலை வந்து சுத்தம் செய்யணும்னு சொல்றாங்க. இப்ப இந்த கோயில் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அந்த கோயில சுத்தம் செஞ்சிருக்காத அந்த ஊருக்கே வராங்க. இப்ப இந்த ஊர் அந்த கோயில சுத்தம் செஞ்சா அங்க வந்து வேட்டையனோட ஆவி இருக்காமா, இந்த வீட்டுக்குள்ள வந்து தெக்க பக்கம் போனா சந்திரமுகியோட ஆவி இருக்கான். இப்ப இந்த ரெண்டு ஆவியும் மீட் பண்ணுங்க, கிட்டத்தட்ட படத்தை பேய் படமாவே மாத்திட்டாங்க.
ஏங்க உங்களுக்கு புரியுதா, இது பேய் படம் இல்ல, இது யூஎஃப்சி மிக்ஸ்டு ரேஸ் காம்படிஷன்.
மிக்ஸ்டு மார்ஷியல் ஆர்ட்டா?
மிக்ஸ்டு ரேஸ் காம்படிஷனுங்க.
எப்படி
மிக்ஸ்டு ரேஸ் காம்படிஷன் அப்படின்னா, மேல் ஃபீமேல் ரெண்டு பேரும் அட் டைம்
ஆ ஓகே ஓகே ஓகே
மாதிரி சொல்லுவாங்க.
ம்ம்
இல்ல எனக்கு மாதிரியா, எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆச்சு. WWE ரிங்ல இருந்துட்டு அந்த அம்மா அனௌன்ஸ் பண்ற மாதிரி
நடந்திருக்கு படத்துல, அதனால ரொம்ப அதுக்குள்ள போக வேணாம். அந்த படத்தோட அவுட்லுக்குதாங்க. இப்ப இந்த மாதிரி ஒரு கோயில சுத்தம் பண்ணணும்னு வருது, அந்த கோயில் வந்து வேட்டையன் இருக்கிற இடமாமா, இங்க வந்து சந்திரமுகி இருக்காமா, இங்க வந்து வழக்கம் போல இங்கப்பும் வந்து ஒருத்தங்க சங்கை கட்டியாட்டு ஆடுறதும் இந்த மாதிரியான வேலைகள்லாம் நடக்குது. என்னடா இங்க இது நடக்குதே அப்படின்னு பார்த்தா, அங்க கோயில விளக்கேத்த விளக்கேத்த அங்க வந்து வேட்டையன் வெளியே வர்றான் அப்படிங்கிற மாதிரி வெளியே வேட்டையன் வந்து இந்த ரெண்டு ஆவிகளுக்கும் நடக்கக்கூடிய சண்டை தான். இந்த எதுக்கு இந்த வேட்டையன் ஆவி உண்மையாவே வந்துச்சுங்கிறதா எனக்கு புரியவே இல்லை. அது வாட்டுக்கு வருது, பாதி ஃபைட்ல அது வாட்டுக்கு போயிருது, இது என்ன முண்டைக்கு வரணும்?
இல்ல என்ன ஆவி சொன்னீங்க?
வேட்டையன் வேட்டையன் செங்கோட்டையன் எல்லாம் ஒண்ணுதான். ஒரிஜினல் வேட்டையன் டபுள் பீஸ்ங்க.
இல்ல இருங்க இருங்க, எனக்கு இந்த கேரக்டர் ட்ரைட்டே ஃபர்ஸ்ட் புரியல. சரியா, ஏன் புரியல அப்படின்னா கான்ட்ராஸ்ட் புண்டையா இருக்கு எல்லாமே. வேட்டையன் வந்து எப்படி சொல்றது, சந்திரமுகிய பார்த்த உடனே ஒரு காம உணர்ச்சியில சொந்த நண்பனே, உயிர் நண்பனே, அதாவது ராஜாவாகிய ஒரிஜினல் வேட்டையனே போட்டு தள்ளிடுறான். கரெக்டா, இது ஸ்பாய்லர்னு சொல்லலாம் நீங்க, பட் இதெல்லாம் நீங்க ஸ்பாய்லர் வாயிலே
புரியுங்க.
பின்னாடி பாத்தீங்க அப்படின்னா இந்த குடும்பத்தை காப்பாத்துறதே வேட்டையன் தான் அப்படின்னு ஒரு ட்ரைட் இருக்கு. சரியா, எனக்கு புரியவே இல்ல, ஏண்டா அவன் எதுக்குடா இந்த குடும்பத்தை காப்பாத்தணும், அவனே ஒரு வந்து எச்ச பொறுக்கி மாதிரி நீங்க காமிக்கிறீங்க. அப்புறம் வந்து இது ஜஸ்ட் பிகாஸ் சந்திரமுகி ஆப்போசிட்ல இருக்காங்கிறதுக்காண்டி இந்த குடும்பத்தை காப்பாத்துறானா அப்படின்றது எனக்கு எனக்கு புரியவே இல்லை. அந்த கேரக்டர் ட்ரைட்டு சுத்தமா கான்ட்ராஸ்டா இருக்கு.
இல்ல அதாவது வேட்டையெல்லாம் காப்பாத்தல, வேட்டையை எப்பயாதான் உள்ள வர்றான். வரும்போது அவன் வந்து சந்திரமுகிட்ட இருந்து தன்னை தப்பிச்சுக்கணும்னு நினைக்கிறான். அதான் சொல்றேன், அந்த கேரக்டருக்கு வெயிட்டேஜே கொடுக்கல. ஒரு ஒரு இப்ப சந்திரமுகி இருக்கால அவளை கூட போற மாதிரி கூட ஒரு சீன் வச்சிருந்துருக்கலாம், அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அது வாட்டுக்கு அவன் வாட்டுக்கு வர்றான், வந்து இப்படி இப்படின்னு முழிக்கிறான். அது ஏன் உங்களால இதை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா, லாரன்ஸ் அண்ணனுக்கு வந்து ரெண்டும் ஒரே மாதிரி தான் வர தோணுது. எதுன்னு வந்து ரஜினி மாதிரி தான் நினைக்கிறாப்ல. ஆனா ஒண்ணு சொல்றது இல்ல,
லாரன்ஸ் டூ மோட்ஸ். ஒண்ணு வந்து ரஜினி மாதிரி இமிட்டேட் பண்றது, அதே கொஞ்சம் நளினமா பண்ணா காஞ்சனா நட, அவ்வளவுதான். பெருசா அண்ணனுக்கு நடையில வித்தியாசம் அப்ப ஒரு புண்டையும் கிடையாது.
அது வேற படத்துல வந்து கவனிச்சீங்களா நீங்க? இப்ப சீசு சொன்ன மாதிரி
பார்த்தேன் நீங்க வந்து டிஃபரன்ஸ் காட்டுறதுக்காக வந்து இருங்க இருங்க, வேட்டையன் வந்துட்டா அண்ணனுக்கு நடிப்பு வரல அப்படிங்கறதுனால எப்படி டிஃபரன்ஸ் காட்டிருக்காங்கன்னா, கண்ணுல வந்து மஸ்காரா போட்டு விட்டுருக்காங்க. மை முத்து போட்டு, மை இருந்தா வேட்டையன், மை இல்லனா பாண்டியன்.
இது வந்து மூணு படத்துல இருந்து ஆரம்பிச்ச விஷயங்கள், அதனால டைரக்டர் இன்புட்ஸ் வந்து நம்ம ஆள் கொடுத்துருக்காரு. லாரன்ஸ் வந்து பி வாஸ் கொடுத்துருக்காரு, அதனால அந்த வேலைகள்லாம் நடக்குது. இல்ல அது டிஃபரன்ஸே எப்படி காட்டியிருப்பாங்கன்னா, வேட்டையன் கடைசியில அந்த கன்ஃபரண்ட் பண்ற சீன்லாம் எவ்வளவு மாசா பேச வேண்டியது இருக்கும், ஒரு மாதிரி கெத்தா பேச வேண்டிய சீக்வன்ஸ். இதெல்லாம் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா, அந்த இடத்துல ரொம்ப ஒரு மாதிரி நளினமா பேசுறேன். இப்ப அந்த கேரக்டருக்கு இது டிமாண்டா இருந்துச்சுன்னா ஓகே, இப்ப காஞ்சனா படத்துல அது மாதிரி பேசுறது லாஜிக் இருக்கு. அதே நட்பு இங்க அப்படியே கொண்டு வந்திருக்காரு. எப்படி காஞ்சனால இந்த திருநங்கையா இருக்கக்கூடிய சரத்குமாரோட ஆவி உள்ள பூந்தனால அது அப்படி பேசலாம். இங்க அவனை மிரட்டுறதுக்கும் யார சந்திரமுகிய மிரட்டுறதுக்கும் அப்படிதான் பேசிட்டு இருக்கான். என்ன எதுக்குடா இப்படி எடுத்திருக்கீங்க, இதெல்லாம் ஷூட்டிங் எப்ப சொல்ல மாட்டானுல அப்படிங்கிற மாதிரிதான் இருந்துச்சு.
ரஜினி வந்து எடுக்கவே முடியல. அவர் நடிக்கிற அவருக்குள்ள இருக்க ரஜினி அப்படியே ஆட்டோமேட்டிக்கா வெளில வர்றாங்க, அப்படியே அறிவு மேல ஒரு நடிப்பு கொட்டிக்கிட்டே இருக்குங்க
அப்படிங்கிறீங்க. ரஜினி ஃபேண்ட கழட்டி கீழே பார்த்தா லாரன்ஸ் எல்லாம் தான் குட்டிங்க குட்டி ரஜினியா ஆடிட்டு இருப்பாரு. அதை விடுங்க, ரஜினிய வந்து நம்ம சப்ப வேண்டாம் சரியா. இப்போ
பண்ண முடியாது, ஆல்ரெடி அங்க ஒருத்தர் இருக்காரு பண்ணிட்டு இருக்காரு ரொம்ப நாளா.
இப்போ பேக் டு சந்திரமுகி 2ல வந்து சொல்ல வந்த பாயிண்ட் மறந்துட்டேனே. இதுக்கு முன்னாடி என்ன பேசிட்டு இருந்தீங்க?
இதுக்கு முன்னாடி நளினம் பத்தி பேசிட்டு இருந்தேன், காஞ்சனா மாதிரி பண்ணிட்டு இருந்தாரு.
நீங்க கூட நடிப்பு வெளியே எடுக்க முடியலன்னு கூட சொல்லிட்டு இருந்தாங்களே. உருவம் தெரிகிறதா
வந்து இப்போ அந்த சிசி சொன்ன மாதிரி ரஜினி நடிப்ப வந்து நான் அப்படியே இது பண்றேன் அப்படின்னு வந்து ஒரு மேட்டர் இருந்துச்சு இல்லையா. அதுக்கு முன்னாடி வந்து இந்த பாம்பு மேட்டரை வந்து நான் கிளியர் பண்ணிடுறேன், கிளியர் பண்ணிக்க விரும்புறேன். என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூல அந்த பாம்பு வந்து இருந்துச்சு, ரொம்ப நாளா போயிட்டு கதவு திறக்காம இருந்துச்சு, அதனால அந்த பாம்பு உள்ள இருந்துச்சு. அதுக்கப்புறம் கதவு திறந்துருச்சு, பாம்பு போயிடுச்சு அப்படின்னு ஒரு லாஜிக் உண்டா சொன்னாரு. சந்திரமுகி ஆவி திரும்பி வந்த உடனே ஒரு ஒரு அவுளை காட்டுறா, ஆந்தைய காட்டுறாங்க சரியா. அதுக்கப்புறம் திரும்பி இந்த பாம்பு இந்த வீட்டுக்கு வருது சரியா. இப்போ இதுக்கு என்னடா, இதுக்கு இந்த பாம்புக்கு பெரிய பேக் ஸ்டோரி, இந்த பாம்பு இந்த பாம்புக்கும் சந்திரமுகிக்கு என்னடா கனெக்ஷன்னு பார்த்தா, வேட்டையை வந்து அவனோட அந்த சந்திரமுகி செத்ததுக்கு அப்புறம் அவனோட அந்த அவனோட ஆவி வந்து அவனை ஹாண்ட் பண்ணது இல்லையா, அந்த நேரத்துல ஒரு ரூமுக்குள்ள இருந்திருக்கான் சரியா. அந்த ரூமுக்குள்ள இருந்த பாம்பு வேட்டையனை கடிச்சு கொண்டிருக்கு சரியா. அந்த பாம்பு தான் இந்த பாம்பு, இவ்வளவு நாளா சர்வைவ் ஆகிட்டு இருக்க பாம்பு சரியா. அது பாட்டுக்கு ஏதோ தெரியாம அந்த அரண்மனைக்குள்ள வந்து அதை கடிச்சிருச்சு ஓகே சரியா. இப்ப எனக்கு என்ன புரியல அப்படின்னா, இதே பாம்பு ஏன் அந்த தண்ணிக்குள்ள இறங்கி தண்ணி பாம்பா மாறி அந்த
தண்ணிக்குள்ள
இல்ல, அதான் சொல்றேன். இதே பாம்பு வீட்டுக்குள்ள வந்துச்சு, அதுக்கப்புறம் திரும்பி அந்த வேட்டையன் கோயிலோட அந்த தண்ணிக்குள்ள போச்சு, தண்ணி பாம்பா மாறி அவனை போட்டுச்சு, அதுக்கப்புறம் அந்த பாம்பையே காணும் படத்துல, எங்கேயுமே பாம்பு காணும்.
பெரிய மரியாதை சொன்னையா, என்னென்னமோ படம் பேசு, இந்த சீன் எல்லாம் என்னென்னமோ அதுக்கோ பட சொல்லுவேன், இந்த படத்துக்கு போய் இவ்வளவு டீடைலிங் பண்றிய என்னையாச்சும் உனக்கு
இல்ல. எனக்கு புரியல, நான் ரொம்ப ஆர்வமா இருந்தேங்க இந்த படம் பாக்குறதுக்கு, ஒரு ரெண்டு ரீசனுங்க சரியா. ஒண்ணு மகிமா நம்பியார், ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் மகிமா நம்பியார்.
ரெண்டாவது மகிமா நம்பியார்,
ரெண்டாவது பாம்பு சரியா. என்னதானே இந்த பாம்புக்கு பேக் ஸ்டோரி இருக்கு, அதான் எவ்வளவு கண்ணாடி கழுசடியா இருந்தாலும் பரவாயில்ல, இந்த பாம்போட பேக் ஸ்டோரியை நம்ம பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற ரெண்டு மைண்ட் செட்ல தான் நான் அந்த படத்தை பார்த்தேன் சரியா. இப்ப ரெண்டுமே ரெண்டுல வந்து மகிமா நம்பியாரும் கொஸ்டின் மார்க் ஆயிடுச்சு, இதுவும் கொஸ்டின் மார்க் ஆயிடுச்சு. ஆமா, இப்ப யாராவது எனக்கு கிளியர் பண்ணுங்க.
அங்கிட்டே சுத்திட்டு இருக்கோம், வேற பக்கம் போங்க வாங்க.
இந்த தமிழ் படம் ஒண்ண சிவ எப்படி மறு வச்ச மாதிரி இவனுங்க கண்டுபிடிக்க மாட்டானுங்க. ஃபர்ஸ்ட் பாட்டுக்கு செகண்ட் பாட்டுக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? கதை, கேரக்டரைசேஷன், ஸ்டோரி எல்லாம் ஒண்ணுதான். சரி, இந்த மறு வந்து என்ன மட்டும்னா, லக்ஷ்மி மேனன் கால் வந்து நடக்க முடியாம இருக்கு பிரான்ஸ் அப்படின்னு.
அப்படின்றத நமக்கு உணர்த்துகிற விஷயம்.
இல்ல அந்த அந்த இடத்துல சாவி செஞ்சு கொடுத்தவன் செத்து போயிடுவான், இந்த இடத்துல கோயில சுத்தம் பண்ணாதவன் செத்து
போயிடுவான். ரெண்டு பேர் செத்துவாங்க, ஒண்ணு இல்ல ரெண்டு
டிஃபரன்ஸ்.
சிவலிங்கா படத்துல வைஜி மகேந்திரன் பொண்ணு நடிச்சது, இதுல வைஜி மகேந்திரன் நடிச்சிருக்காரு. எப்படி
அதுல வைஜி மகேந்திரனுமே எனக்கு அந்தாங்க சீரியஸ் அப்படி இல்ல. இப்ப ராகவாலாரன்ஸ் வந்து ரஜினி மாதிரி நடிக்கிறாரு
அப்படின்னா
மறந்துடும் சூப்பர் டைலாக் ஒன்னு கவுண்டர் வச்சிருந்தேன் கெடுத்து விட்டாங்க. இல்ல அதாவது இப்ப ராகவாலாரன்ஸ் வந்து ரஜினி மாதிரி நடிக்கிறாரு அப்படின்னா அது ஒரு லாஜிக் இருக்கு, நமக்கு புரியுது. ரொம்ப நாளா இதே வேலையைதான் இருந்தாலும் பாத்துக்கிட்டு இருக்கேன். சொல்லவே வேணாம் சந்திரமுகன் வாய்ப்பு கிடைச்சோடனே அந்த மாதிரி நடிக்கிறான். எதுக்கு நம்ம வைஜி மகேந்திரன் வந்து ரஜினி ஸ்டாங்ல வந்து பேசுறாப்ல ஏன் ஓபிட்டோம்?
அதத்தாங்க நானும் கேக்குறேன். அதே மாதிரி ரஜினி வாய கொஞ்சம் ஓரமா வச்சுக்கிட்டு பேசினா ரஜினியோட டைலாக் டெலிவரி சரியா எல்லாமே இப்ப சொந்தக்காரங்க ஆயிட்டேன், சொந்தக்காரங்க நானே, அதனால அந்த ரத்தம் அப்படித்தான் இருக்கும். எங்க ஜீன்லயும் வந்து ரஜினி இது ரத்தம் ஓடுது அப்படின்னு காட்டுறதுக்காகவா இருக்கும்.
நினைக்கிறேன் உங்க கேட்ட சண்டைக்கு போவான்னு நினைக்கிறேன்.
அன்னைக்கு இப்படிதான் சிவாஜிய வந்து ஹாஸ்பிட்டல்ல பாக்க போனேன், பெட்லயே உலகம் இருந்தேன் தெரியுமா இருக்கு பொண்டைங்க.
அவர் அப்படியே சாகுற மாதிரி நடிச்சாரு போய் நல்ல செத்துட்டாருங்க, நல்ல செத்த மாதிரி நடிக்கிறீங்களே. ஆவிய வந்து
இப்ப அப்ப இம்பாக்டா இருக்காது. சிவாஜி வந்து ஏதோ ஒரு நேரத்துல ஹார்ட் அட்டாக் வந்து நெஞ்ச புடிச்சிட்டு நின்று இருக்கப்போ என்ன போய் ஹார்ட் அட்டாக் போல நடிக்கிறீங்களா சூப்பரா நடிக்கிற ஓய் அப்படின்னு சொல்லி கதற கதற நடுவில் சொல்லி சொல்லியே கொண்டுருவாங்க. ஏன்டா ஒரு இந்த நடிப்பு ஃபீல்டுக்கு வந்தோம்னு சொல்லி ரெகுலேட் பண்ணி கடைசி நிமிஷத்துல சா வச்சிருவானுங்க.
சரி இப்ப படத்துல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா காமெடி அப்படின்ற ஒரு விஷயம் இருந்ததா எங்கேயாவது தென்பட்டதா அப்படிங்கறத தேடுறோம். நிறைய இடத்துல தென்பட்டுச்சு. எங்கெல்லாம் சந்திரமுகி கெட்டா வந்துச்சோ, எங்கெல்லாம் வேட்டையன் கெட்டப்போ செங்கோட்டையன் கெட்டப்பெல்லாம் வந்துச்சு, அங்கெல்லாம் காமெடி சூப்பரா ஒரு கெட்டாச்சு, தியேட்டரே சிரிக்கிறாங்க. போன படத்துல சந்திரமுகி ஒன்னுக்கு எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, நான் ரெண்டாவது சீடியில பார்த்ததுக்கு அப்புறம் தியேட்டர்ல போய் பாக்குறேன். தலையை விட்டுன சீனுக்கு கப்சுப்புன்னு இருந்துச்சு, பின் ட்ராப் சைலன்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, லிட்டரலா ஒரு தியேட்டர்ல பின் ட்ராப் சைலன்ஸ் நம்ம அங்கதான் பாக்குறேன். தலையை வெட்டுறாங்க அப்புறம் லகல கலக்கலக்கன்னு சொன்னோன்னே ஊன் கத்துறானுங்க அந்த சவுண்டு. ஆனா இதுல தலையை வெட்டும் போது சிரிக்கிறாங்க எல்லாரும், தியேட்டர்ல சிரிக்கிறாங்க எல்லாம் விழுந்து சிரிக்கிறாங்க. ஐயோ சாமி,
ரஜினி எவ்வளவு அழகா சொல்லிருப்பாரு. நம்மால இதுல இந்த குழந்தைக்கெல்லாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு எல்லாம் பார்த்துட்டு
அதையவே
அப்படியே எடுத்து வைப்பீங்க. ரஜினி வந்து ஷூ காமிப்பாங்க, ஷூல இருந்து அப்படியே பூமர் மென்னுக்கிட்டு ஒரு ஃபைட் போடுவாங்க. என்ன சொல்றது பூமர் ரஜினியா
அடையாளம்
பி வாசு
நான் ஒண்ணு சொல்லப்பா இனிஷியல தான் கேட்டேன் திருப்பி.
நானும் ஒண்ணு சொல்லப்பா பி வாசு
அவன்தான்
இப்போ இதுலயும் அதே மாதிரிதான், ஓபனிங்லயே வந்து அதே ரோடை காட்டுறது, அப்புறம் அங்க இருந்து இந்த வர வர இந்த ட்ரோன் ஷாட் கிடைக்குதுங்கிறதுக்காண்டி அதை இஷ்ட புண்டைக்கு இந்த தமிழ் சினிமால யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க.
எதுக்கு இந்த ட்ரோன் ஷாட்?
அதாவது ட்ரோன் ஷாட்லயே ஸ்டோரி டெல்லிங் பண்றானா, அதாவது இந்த குடும்பத்தை சுத்தி கெட்டது நடக்கிறது எல்லாத்தையும் ஒரே ட்ரோன் ஷாட்ல, இங்க போய் இப்படி லெப்ட் திரும்பினா அங்க கெட்டது நடக்குது, அங்க போய் அங்க ரைட்ல திரும்பினா அங்க கெட்டது நடக்குது, ஏன்னா எடுத்த உடனே ஆடியன்ஸ் ஒரு பரபரப்புல வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி. சரியா, இப்ப எனக்கு இதுல ரொம்ப மட்டமான ஒரு இடம் எங்க பட்டுது அப்படின்னா, ராகவா லாரன்ஸ் வந்து டைலாக் சொல்லுவாப்ல, சரியா, அந்த குழந்தைகள் பேர் சொல்லுவாங்க, இவர் பேர் என்ன தெரியுமா? கலாம்.
நினைச்சேன் அதே
வச்சிருக்கான். ரொம்ப ரொம்ப மட்டமான ஒரு இது என்ன அப்படின்னா, ராதிகாவோட கேரக்டர் சேஞ்ச் தான். சரியா, இந்த மாதிரி எடுத்து சொல்ல எங்க குடும்பத்துல ஒரு ஆள் இல்லாம போயிட்டாங்க, அதனாலதான் நான் வந்து இவ்வளவு நாளா வந்து இதா இருந்தேன், அப்ப சொல்லியிருந்தா நீ பூத்திருப்ப. சரியா, அதனாலே அங்க பூண்டை பண்ணிக்கிட்டு இருக்கான். சரியா, நீ ஒரு 2 நிமிஷம் உட்காந்து சுயமா யோசிச்சிருந்தனா உனக்கே புரிஞ்சிருக்கும்.
அது
கூட இப்ப இந்த ரெண்டு குழந்தைங்களையும் இந்த ஃபேமிலில சேர்த்துக்கிறது ஒரு லாஜிக் இருக்கு. நீ கார்டியன், சரியா, வந்திருக்க உன்ன வந்து இப்ப ஏதோ ஒரு சீனாவது இருந்துச்சா அந்த அந்த ஃபேமிலியில வந்து அவங்க அட்டாச் ஆகிறதுக்கு, நீங்களும் வேணும் அப்படின்னு இவன் உட்காந்து கேக் கட் பண்ணிட்டு இருக்காங்க, வெல்கம் ஃபேமிலிக்கு, வெல்கம் டு தி ஃபேமிலிங்கிற
கேக்க.
அதுல ஒரு விஷயம் பாத்தீங்களா, கோயிலுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, பாத்திருக்கீங்களா அந்த சீனை? ஏ, எங்க குழந்தைய கோயில் நீ எல்லாம் கண்டவெல்லாம் வர்ற அப்படின்றாங்க. ஏண்டா சுத்தம் பண்ணும் போது எவன் வந்தான்றதான் தெரியாது உனக்கு.
சரி விடுங்க, தள்ளி நில்ற சூத்திரதாரிங்கிறத சூசகமா இப்படி வச்சுக்கிட்டாங்க. இல்ல இப்ப இதுல என்ன ஒரு இது அப்படின்னா, நீங்க வைஜி மகேந்திரன் கேரக்டரே எடுத்து பாத்தீங்க அப்படின்னா, நான் ஒரு ஏழை பிராமணன் அப்படிங்கறத காட்டுறதுக்காண்டி அந்த கோயிலுக்கு ஆப்போசிட்ல ஒரு காரை இடிஞ்ச வீடு இருக்கும் பாத்தீங்களா, நான் ஒரு ஏழை பிராமணன்.
அந்த கோயிலுக்கு ஆளே வரலனாலும் நல்ல நெய்யெல்லாம் சாப்பிட்டு கொழு கொழுன்னு நல்லா இருக்கார் மாமா, அதான் எப்படின்னு தெரியல.
என்ன மோடி மாதிரி தாடி முடி வெட்டாம இருந்தாரு ஏழை பிராமணன்ல.
சீக்கிரம் ஜெயில போய் உட்கார போறது எனக்கு இப்பவே பிரகாசமா தெரியுது.
சரியா,
இப்ப எனக்கு என்ன புரியல அப்படின்னா, இதுல வந்து என்ன சொல்றது, சித்தர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு அகோரி கேரக்டரை காட்டுறாங்க. சரியா, அவர் பாத்தீங்க அப்படின்னா டிகேட்ஸ் அண்ட் டிகேட்ஸ் ஆஃப் இயர்ஸா அவர் வந்து உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. சரியா, அதாவது வந்து வேட்டையன் காலத்துல இருந்து வேட்டையன் ஆவியா ஆகி இப்ப வந்து இவங்க இந்த படம் வந்தே 17 வருஷம் ஆயிடுச்சு. சரியா, இத்தனை இதெல்லாம் தாண்டி யுக யுகமா வாழ்ந்துகிட்டு இருக்கிற சித்தர் அவர். சரியா, எனக்கு என்ன புரியல அப்படின்னா, ஒரு தடவை இப்ப நீங்க வந்து ஒரு கடையில போய் ஒரு தடவை ஏமாந்துட்டீங்க மாதிரா, சரியா, திரும்பியும் அதே தப்பு நீங்க பண்ணுவீங்களா? இப்ப நீங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஆன்லைன்ல ஒரு பிட்டு ஸ்கேம்ல நீங்க மாட்டிட்டீங்க. சரியா, நீங்க வந்து செக்ஸ் வீடியோ பண்ணலாம் அப்படின்னு
சொல்லி நீங்க எடிட் டீமுக்கு ஒரு ரெக்வஸ்ட், இந்த இடத்துல மட்டும் என்ன போடுறீங்க அப்படின்னா, டேய் வாப்புல இவன் தான் எங்கேயோ போய் சமத்தியா வாங்கியிருக்கான், இங்க வந்து நேக்கா யாரும் வாங்கின போய் கொடுத்துடுறான் பாரு அப்படிங்கிற டெம்ப்ளேட் வந்து அப்படியே நீட்டா போட்டு விட்டுருங்க.
இல்ல சொல்றீங்களா, வந்து சந்திரமுகியை ஏமாத்திதான் இது பண்ணுவாங்க, அனுப்பி
விடுவாங்க.
இதே இடத்துல அதே மாதிரி ஏமாந்தா சந்திரமுகி என்ன இழுச்சவாயா, எப்ப பார்த்தாலும்
ஏமாந்து பண்றீங்க. அங்க அததான் வந்து வடிவேல வச்சு ஒரு டைலாக் சொல்லிருப்பாங்க, எப்பா போன தேவையாது 17 வருஷத்துக்கு முன்னாடி எங்க வீட்டு பிள்ளை கங்கா சந்திரமுகியா நினைச்சுக்கிட்டு இப்படி ஆடுனா, இப்ப ஒரிஜினல் பீஸே வந்திருக்கே அப்படின்னா. அப்படின்னு சொல்லுவான். அதாவது இதுக்கு முன்னாடி வந்து வந்தது கங்கா வந்து ஒரு மனநோயாளியா மட்டுமே காமிக்கிற மாதிரி, இப்ப வந்திருக்குதான் ஒரிஜினலாவே ஆவி வந்திருக்கு, இதுதான் பேய்படம், அது பேய்படம் இல்லைன்னு உருட்டப்பல. ஆனா டெலிட்டட் சீன் சொல்லி இந்த ஆளோட வண்டவாளத்துல இருந்து அண்டவாளத்துல எழுதிட்டாங்க. அந்த டெலிட்டட் சீன் எல்லாம் பாத்தீங்களா சந்திரபுங்க ஒண்ணுல?
ஒரு சீன் தான் பார்த்தேன். எதுனா இந்த அவன் இந்த சபரிமலைக்கு போயிட்டு வருவான்ல, சிந்தில மீட் பண்ணுவோம் தெரியுமா, அந்த படிக்கட்டுல வடிவில் வச்சுக்கிட்டு லக்கேஜ் ஏதோ எரிஞ்சிருக்குங்க, அந்த ஒரு சீன் தான் பார்த்தேன்.
அதுவே போதுமே பாருங்க லக்கேஜ் எப்படி.
ஆனா இங்க பாருங்க சந்திரமுகி டூ விட அந்த ஏபி இன்டர்நேஷனல் யூடியூப் சேனல் தான் ஸ்டாங்ஸ்ல இருந்துருக்கு.
கூட ஒரு இது இல்ல, அதுல ஒரு சீன் வரும் எதுல அப்படின்னா பாத்தீங்களா, அந்த ராமச்சந்திர ஆச்சாரியார் வந்து நம்ம வீட்டுக்குள்ள வர மாட்டாரா, நம்ம சீனா நம்ம வீட்டுக்குள்ள இருந்தா நம்ம நம்ம சாப்பாடு சாப்பிட மாட்டாராமா, அவங்களே தான் சமைச்சுக்குவாங்களா, நம்ம கிட்ட தண்ணி வாங்கி குடிக்க மாட்டாரான்னதுக்கு பிரபு வந்து அதை எப்படி பாப்பானோ, ஏன்டா நீ வந்து பாப்பான் தான் அப்படின்ற மாதிரி தான் பாப்பான். அந்த மாதிரி ஒரு பாப்பான் எப்படி நடந்துக்கிறானோ அந்த மாதிரி பாப்பான் அப்படின்னு பாக்குறாங்க. அத வந்து இல்ல டீகோட் பண்ணி நம்ம சொல்றாரு, ஐயோ அப்படி தக்க கூடாதுங்க, அந்த ஆவியோட இது வந்து நம்ம தண்ணியில இருக்கலாம், நம்ம இதுல இருக்கலாம், அது என்ன இன்ஃபெக்ஷன் வைரஸ் ஆடா, அதெல்லாம் எடுத்து சாப்பிட்டாலோ குடிச்சாலோ அவனுக்கு ஒட்டிக்கிறக்கு, இதை வந்து காரணமா சொல்றான். இந்த ஒரிஜினல் பூமர் ரஜினியோட கேரக்டர் அதெல்லாம் தான் எடுத்திருக்காங்க.
இதுவரைக்கும் நார்மல் டாக்டரா இருந்த டாக்டர் சரவணன் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா டாக்டர் சர்மிகாவா மாறிட்டாரு.
ஆமா
இருங்க இருங்க, நீங்க எல்லாம் சந்திரமுகி ஒன் வரைக்கும் போறதே எனக்கு பெரிய ஆச்சரியமா இருக்கு. சந்திரமுகி டூலயே சரியா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அந்த சலங்கையில இருந்துதான் ஊதி விட்டு அந்த தீப்பொறி உள்ள போய் ஆவியா வர மாதிரி காமிச்சிருப்பாங்க
சரியா.
அப்போ எனக்கு அது அது அந்த விஷயம் தான் எனக்கு புரிய மாட்டேங்குது. ஆக்சுவலி இது இது ஏன் புரிய மாட்டேங்குதுன்னு சொல்றேன்னா ஒரு குழப்பமா இருக்கு எனக்கு. சரி நீங்க இந்த மாதிரி வந்து கங்கா வந்து தன்னை சந்திரமுகியா நினைச்சுக்கிட்டா, நின்னா சந்திரமுகியா மாறிட்டா சரியா. இந்த இடத்துல வந்து ஒரிஜினல் பீஸ் வந்து இதாகுது அப்படின்னு நீங்க சொல்றீங்க
சரியா.
அதே சமயம் அங்க ராமச்சந்திர ஆச்சாரியா போட்ட கோலத்தினாலதான் வந்து சந்திரமுகி வெளில போச்சு ஆதி அப்படின்னு சொல்றீங்க. ஆனா அதே ஆவி இங்க அதே போட்ட கோலத்துல இருந்துதான் திரும்பியும் கிளம்புது. எனக்கு புரியல, அப்பதான் ஆவியே இல்லையா, அப்படி எப்படி ஆவி இங்க அடைஞ்சு கிடக்கு,
விட்ட இடத்துல இருந்து எடுக்கிறாங்க புரியுதா?
அதுதான் நாகவழி, நாகவழி அங்க இருக்கே, அப்புறம் எப்படி இங்க வந்திருக்கும்?
அது வேற இது வேறங்க,
நீங்க அது வந்துறீங்க இருங்க இருங்க கோபிட்டோ. நீங்க கேக்குற கேள்வி எல்லாம் எனக்கு நல்லாவே புரியுது. இது இப்படி நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துறதுன்னா அதுக்கு ஒரு வழிதான் இருக்கு. நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா சென்னை போனீங்கன்னு வச்சுக்கோங்க, டைரக்டர் பி வாசு வீடுங்கன்னு கேக்குறீங்க, நேர போய் என்னவா கதை கான்செப்ட் இதுன்னு சொல்லி அந்த புடிச்சு கேக்குறீங்க சரியா.
எனக்கு வந்து இந்த படத்துல வந்து ரொம்ப பிடித்த சில ரெஃபரன்ஸுங்கள் மூன்று இருக்கு. அதாவது ஒரு அதிமுக விசுவாசி அப்படிங்கறத இந்த படத்துல நான் வந்து கண்கூடாக பார்த்தேன். மூன்று
விஷயங்கள்
ஆமாங்க. இப்ப அங்க ஏன் படத்துல வந்து
பச்சை கலர் சாரி கட்டிருந்தாதான் சரி ஓகே.
இல்ல இல்ல இப்ப அந்த சீனே வச்சுப்போமே, கங்கா வந்து ரஜினிட்டு வந்து அந்த நகையெல்லாம் காட்டுவா தெரியுமா, நெத்தி சுட்டி காசு மாலை பாத்தீங்களா, இது எனக்கானது அப்படின்னு சந்திரமுகி எடுத்து போல இது ஞாபகம் இருக்க இந்த நகை எடுக்கிற சீன் எங்க இருந்து
வருதுன்னு.
ஓகே இது பாயிண்ட் ஒன்னு சரியா. பிளாஷ்பேக், பிளாஷ்பேக்ல அந்த ரெண்டு கேரக்டர்ஸ் பேர் சொல்லுங்க, அந்த ராஜாவும் தளபதி பேர் சொல்லுங்க.
செங்கோட்டையன்,
செங்கோட்டையன் வருதா வருதா? அடுத்து தலை தலைவி படத்துல நடிச்சது யாரு?
கங்கனா ரணாவத்.
இதுல நடிச்சது யாரு?
கங்கனா ரணாவத்.
அவ்வளவுதான்.
ஆனா ஆனா கங்கனா ரணாவத் தான் இதுல ஆரஞ்சு கலர்ல காவி காவி சின்ன எல்லாம் அடிச்சிருந்தாங்க.
அதெல்லாம் அதெல்லாம் இல்ல, வாடன்னா அடிப்பாங்க
அதுதான உண்மை. அப்ப வந்து ரெண்டு பேரும் பார்ட்னர்ஷிப்ல இருந்தாங்க புரியுதா? பிரேக் ஆயிட்டாங்க.
அதே ஐயோ
எல்லாரும் சொல்றேன்
சாரதா நீ அன்மியூட் பண்ணி சொல்லிடுமா
ஏங்க அதுக்குள்ள என்னோட இந்த பாயிண்ட் சொல்லி முடிச்சுக்கிறேன். இந்த அம்மா வந்து பிரான்ஸ் இந்தியக்கு வந்து எவ்வளவு பேர் நடிகை தெரியுமா, சச்ச நேச்சுரல் ஆக்டர் பிரான்ஸ் அப்படின்னு இந்த போன படம் மாதிரி இந்த படத்துலயும் வந்து அவன் லவர் தலையவற்ற சீன் இருக்கும். அவன் வந்து ரியாக்ஷன் மட்டும் பாத்தீங்களா, ஜம்ப் பண்ணிட்டு ஓடி வரதா,
ஜம்ப் பண்ணிட்டு ஓடி வர்றது, அதுக்கப்புறம் கொடுத்த ரியாக்ஷனுமே ரொம்ப ஷாக்கிங்கா தான் இருக்கு. முடிய பேரான்னு பாத்துட்டு இருப்பாங்க. இல்ல அதெல்லாம் இதெல்லாம் டைரக்டரோட தப்பு தான் சொல்லணும். சும்மா நம்ம ஆக்ட்ரஸ் நம்ம அது என்னதான் சங்கியா இருந்தாலும் நல்ல நடிக்கக்கூடிய சங்கிதான், சரியா? ரொம்ப அசால்ட்டா நடிக்கக்கூடிய
சங்கிதான் நடிக்கும். என்னங்க பேசுறீங்க?
ஆமா, நாளைக்கே வந்து பாராளுமன்றத்துல பாருங்க ஃபேன்ஸ், ராகுல் காந்தியோட ஆட்கள்லாம் என்னோட சட்டையை கிழிச்சிட்டாங்க, என் சேலையை கிழிச்சிட்டாங்கன்னு வெளியே வந்து பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாலும் கொடுக்கும், சரியா? அதனால அது தனி விஷயம், அதை அப்போ தனியாக டீல் பண்ணிக்கலாம். நல்ல நடிகை தான். ஆனால் பிவாசு கிட்ட பிவாசுக்கு நடிப்பை வாங்க தெரிலங்கிறது நல்லாவே தெரியுது. நடிப்பை வாங்க தெரில, படமே எடுக்க தெரில அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஒரு காலத்துல நல்ல டைரக்டர் இல்லைன்னு சொல்ல முடியாது, பட் ஆனா இன்னைக்கு வந்து லைக் இது வந்து ஒரு படம் ரெண்டு படம் இல்லை, வரிசையா தொடர்ந்து வர்ற படங்கள் எல்லாமே பி வாசுவோட டைரக்ஷன்ல வர படங்கள் எல்லாமே அது வேற எங்கேயோ ஒரு ஒரு வைப்ல ஓடிக்கிட்டு இருக்கு.
பி மாதிரி தான் இருக்கு இல்லையா?
போதும் போதும் போதும்.
இல்ல இல்ல, எதுக்கு அப்படி சொல்லணும்னா, சந்திரமுகி ஒன்ல ஜோதிகாவோட ஆக்டிங் பாருங்களேன், பேய்ங்கிற அந்த ஒரு நமக்கே வந்து ஒன்றும் ஷாக்கிங்கா இருக்கும். ஆனா இங்கில லக்ஷ்மி மேனுக்கு பேய் வந்தா சும்மா கைய கால் நல்லா அப்படியே ஃப்ரீயா விட்டு இது பண்றது, ஏய் பத்தியா பத்தியான்னு பேசுறது,
குபீர் குபீர் சிரிப்பு வந்த மொமெண்ட் என்ன தெரியுமா, அருவால சாணம் பிடிச்சிட்டு இருக்கிறதாங்க. ஏன்னா ஒரு பேய்க்கு மட்டும் மரியாதை இல்லையா?
எங்க அருவால சாணம் பிடிச்சிட்டு கார் கார் ஓட்டினப்பெல்லாம் ஒண்ணும் தெரியலையா இருக்கும்,
கார் எல்லாம் ஓட்டுது பேய், ரொம்ப ரொம்ப டெக்னிக்கலான பேயா இருக்கும் போல சந்திரமுகி.
இல்ல அதுதான் வந்து அவங்க அவங்களோட எபிலிட்டியை எடுத்துக்கிறது தானே, அதனால அதெல்லாம் பிரச்சனை இல்லை, லாஜிக் அதுல எல்லாம் இடிக்காது.
சில படங்கள் வந்து என்னதான் கதை ரீதியா மோசமா இருந்தாலும் பாடல்கள் வந்து ஹிட் ஆகும் இல்லையா? சோ அப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்பு தான் வந்து எனக்கு இந்த படத்துல இருந்து, ஏன்னா ஆர் ஆர் ஆர்ல வந்து இந்த ஆள் ஆஸ்கர் வாங்கியிருக்கானா, எவ்வளவு பெரிய ஹைப் இருக்கணும், ஏதாவது ஒரு பாட்டு ஒரு ஒரு டான்ஸ் பிட்டாவோ இல்ல சும்மா கேக்குறதுக்காக ஓகேப்பா டீசெண்டா இருக்கு பாட்டு கேக்குற மாதிரி ஒரு புண்டையும் கிடையாது, பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒண்ணுமே கேக்குற கிடையாதுங்க.
எனக்கு மறுபடியும் சொல்றேன், இத வந்து நம்ம வந்து மியூசிக் டைரக்டர் தலையில கட்டுறதையும் நான் ஒத்துக்கவே மாட்டேன். நல்ல மியூசிக்
போடாத
பரவாயில்ல, ஆமா நல்ல மியூசிக் போடாதான் பரவாயில்ல. ஏன்னா இப்ப தெலுங்கு படத்துல விராரருக்கு மட்டும் இல்ல, பாகுபலிக்கு இந்த ஆள் தான் மியூசிக் டைரக்டர். அதுக்கு முன்னாடி வந்து எனக்கு தெரிஞ்சு ராஜமௌலி படம், ஈவன் அந்த நான்கி படத்துலயும் ராஜமௌலி தான் மியூசிக் டைரக்டர்.
மகதீரா எல்லாம் சூப்பர் ஆல்பம்
எல்லாத்துக்கும். இது இப்படி ஒரு ஆளை இப்படி ஒரு பீஸ கையில வச்சுக்கிட்டு யோசிச்சு பாருங்களா, எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தை இவர் கையில இருந்த அசட்ஸ் எல்லாம் என்னன்னு எடுப்போம். கங்கனா ரணாவத் பெரிய அசட் தான், சரி பரவாயில்ல. கங்கனா ரணாவத், மகிமா நம்பியார் சொல்லி ஆகணும்,
அப்புறம் வந்து
கீரா, சரி கீரன்ற கீரவாணி, அப்புறம் லாரன்ஸ் அண்ணா, அதாவது ரஜினி வந்து நடிக்கவில்லை என்பதனால் ரஜினிக்கு டூ போடுபவரை கூட்டு வந்தது போல இருக்கும். ராஜா சரி ராஜாங்கிற ராகவா லாரன்ஸ் அண்ணா. அப்ப
லைகா ப்ரொடியூசர் இருக்காரு, இதுக்கு மேல என்ன வேணும் உங்களுக்கு?
இப்படி ஒரு டீம் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு படத்தை எடுக்கிறதுக்கு வந்து இவ்வளவு மீடியோக்கார ஒரு படத்தை எடுக்க முடியும்ன்றதே ஒரு பெரிய சாதனை தான்.
எனக்கு தெரிஞ்சு லைக்கா கடைசியா கொடுத்த ஒரே ஹிட் வந்து டான் தான், தொடர்ச்சியா ஃபிளாப் உங்களுக்கு சார், அடி மேல அடி
டான் ஹிட்.
ஏங்க போட்ட காசு எடுத்தானுங்களே,
ஹிட் தாங்க,
உண்மையிலே ஹிட் தான், அது ஒத்துக்கிட்டு தான்
இருக்கணும். புண்டாது
நான் உங்க வாய்ஸ் அப்பப்போ அடி வாங்குது,
இல்ல சோக புண்டையா இருந்தாலும் உண்மை புண்டாது,
பெருமை புண்டையா இருக்குங்கிறீங்களா?
சரி, இதை தாண்டி படத்துல வேற உங்களுக்கு ஏதாவது
புலி படத்துல எப்படி நம்ம அண்ணா வந்து கரிஞ்சிருத்தி கூட்டு போய் பொதற்குள்ள மேட்ரு பண்ணாரோ, ராஜா வெட்ட வெளிச்சத்துல ஒரு மேட்ரு பண்ணாரு, சம்பவம் பண்ணாரு, சரியா? அந்த சீனை பத்தி பேசுறதுமே மனசுல இருக்கிற இதே ஆறாது, சரியா? புலி ஒரு டிஸ்டன்ஸ்ல இருக்க வரைக்கும் அவ்வளவு பெருசு இருக்குங்க, சரியா, இவர்கிட்ட பாஞ்சி வந்த உடனே அடிய போட்ட உடனே அது சூம்பி போன புலியா மாறிடும். சரியா, ஒரு கரிஞ்சிருக்க நமக்கு முன்னாடி இருக்கு. அதாவது வந்து அப்போகலிப்டோ படம் பார்த்தவங்களுக்கு தெரியும், கிளைமாக்ஸ்ல வந்து அந்த பிளாக் பேன்தர் வந்து அவனை துரத்தும். சரியா, இப்போ அதுல எப்படி காட்டியிருப்பாங்க அப்படின்னா, அந்த கம்பாரிசன் இருக்கும், அந்த துரத்துற புலி வந்து இவனோட பெரிய ஜைஜாண்டிக் இதா இருக்கும், கருஞ்சிருத்தையா இருக்கும். சரியா, அவனால அடிக்கலாம் முடியவே முடியாதுங்கிறது நமக்கும் தெரியும், அவனுக்கும் தெரியும். அதனாலதான் ஓடிடுவான் அங்கிருந்து தப்பிச்சு. அததான் ப்ராஃபசி வந்து இவனை காப்பாத்துது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து சொல்லியிருப்பாங்க அந்த படத்துல. சரியா, ஆனா இதுல இல்ல, ஒரே கைதாங்க, ஒரே அடிதான். கங்கணத்தை பார்த்த வெறியில நாடி நரம்பு எல்லாம் காம மேறி போயி மொத்த காமத்தையும் அந்த கருஞ்சிருத்த மேல
காட்டிட்டாருங்க.
இல்ல இல்ல, நல்ல வேலை கால வச்சு நசுக்கினாரு, கொஞ்சம் விட்டுருந்தா இல்ல. அதுவுமே சந்தேகமா தான் பாத்தீங்களா, அது கால் தானா, தரையெல்லாம் தட்டுது.
இருங்க இருங்க, ஆல்ரெடி ஸ்ரீரெட்டி கொடுத்த பெட்டிஷனே இன்னும் இதுல நிலுவையில இருக்கு, அதுக்கப்புறம் இதுக்கெல்லாம் நம்ம வருவோம்.
சரி, எனக்கு இன்னொரு டவுட், இந்த படத்துல எதுக்கு சிருஷ்டி டஞ்சேவை எதுக்கு யூஸ் பண்ணிருக்காங்க, என்ன என்னத்துக்கு?
கரெக்டர் ஆர்டிஸ்ட், அட்மாஸ்பியர் ஆர்டிஸ்ட்.
இல்ல கொஞ்சம் இப்ப மாளவிக்கு அந்த படத்துல வந்திருந்தாலும் இன்னும் ரெண்டு காமெடி சீன்ஸ் அது ஏதோ ஒன்னு பண்ணாங்க, ஒண்ணுமே இல்லையே. போறது பயப்படுறது அந்த சலங்கை வெளியே, இது இது ஒரு விஷயமா. அதுக்கு இன்னொரு கேரக்டர் டம்மியா சுத்திட்டு இருந்துச்சு, அந்த கேரக்டர் கூட நிறைய டைலாக் கூட பேசும், அந்த கேரக்டர் வச்சு கூட பண்ணிருக்கலாமே.
இல்ல நான் இதை ஒத்துக்க மாட்டேன். சுருஷ்டி டாங்கே, அந்த அம்மா தான் அந்த பிளாட்டோட கோர் பிளாட்டோட மெயின் பாயிண்ட். சரியா, எடுத்து அதை ஊதி விடலன்னா சந்திரமுகி வெளில வந்திருக்குமா அப்படின்னு சொல்லி இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சு இந்தியா கிளிட்ஸ்க்கு பி வாசு ஒரு இன்டர்வியூ கொடுப்பாரு.
மறுபடியும் இந்தியா கிளிட்ஸ்
அடுத்து
ஆல்ரெடி சந்திரமுகி 3. இப்ப இந்த படத்துல மூணு வேட்டை, மூணு மாளவிகா கேரக்டர், மூணு நாசர் கேரக்டர். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சந்திரமுகி 3 பாப்போம்.
இல்ல இதுல இப்போ நாசர், நாசரோட கேரக்டர் எவ்வளவு இம்பாக்ட்ஃபுல்லான கேரக்டருங்கிறது எனக்கு இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் புரிய ஆரம்பிச்சது. ஏன் அப்படின்னா, மனோபாலாவ வந்து ஃபர்ஸ்ட் கூட்டு போவாங்க தெரியுமா, அந்த பழைய சந்திரமுகி 1ல. சரியா, ஆனா அதுல கூட்டு போறப்போ ரொம்ப அப்படியே வந்து நேச்சுரலா பண்ணிருப்பாப்ல நாசர், ரொம்ப பெருசாலாம் அப்படியே ஊலாம் பயப்பட மாட்டாரு. வடிவேல் வந்து கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் பண்ற மாதிரி இருக்கும், ஆனா அது அப்போதைக்கு கரெக்டா செட் ஆயிக்கும். ஆனா நீங்க நாசர் ஓடுறத பாத்தீங்கன்னா பயந்துட்டு ஒரு ஆள் ஓடின மாதிரி தான் இருக்கும். சரியா, இப்போ அந்த நாசர் ரீப்ளேஸ்மெண்டா ரெண்டு பேர்த்த போட்டிருந்தாங்கல்ல, அந்த தேசிங்க ராஜா படத்தோட வில்லனும் அப்புறம் அந்த இன்னொருத்தனும். சரியா, இவங்க எந்த அளவுக்கு ஓவர் ஆக்டிங் பண்ணி தள்ளியிருக்காங்க அப்படின்னா, அதாவது அங்கே ஒரு சீன்ல வந்து எப்படி சொல்றது, சிங்கே ஆகல இவங்க நடிச்சது, கரெக்டா ஏதோ ஒரு இடத்துல ஜெர்க் விடணும். சரியா, அந்த இடத்துல வந்து கத்திட்டு அதுக்கப்புறம் லேட்டா ஜெர்க் விடுவானே, புரியுதா? அது ரெண்டே அட்ட டைம் அந்த இடத்துல அந்த மீட்டர்ல பண்ணாதான் அது கரெக்டா உட்காரும் அந்த இடத்துல.
ஐயோ, எல்லாம் எனக்கு தப்பு தப்பா கேக்குதியா ஜர்க்கா?
இல்ல அததான் சொல்றேன், இந்த மாதிரி வந்து ரொம்ப மகாமட்டமா வந்து நடிப்போட அவுட்புட்ட வாங்கி ரொம்ப கேவலமா எதுவுமே வந்து கரெக்டா உட்காராம மூஞ்சி சுளிக்க வச்சதான் மிச்சம்ங்கிறது.
முக்கியமா ரவி மரியாவோட அந்த கேரக்டரைசேஷன் தான், அது ஒண்ணுத்துக்கும் என்னதான்டா இவர் நடிக்க வராருங்கிற மாதிரி இருந்தது.
ரவி மரியா, ஏவ் மரியா,
புரியல இந்த காமெடி, புரியல.
ரவி மரியா, ஏவ் மரியா, உங்களுக்கு தோல்வி, உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா நமக்கு வெற்றி.
மூ குடைஞ்சாலும் நாங்க வந்து நிப்போம்.
ஒரு உணர்வு ஒன்று ஏற்படும், அது அது இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன் நான்.
இப்போ ரொம்ப நேரமா நம்மளும் இந்த படத்துல சுத்திக்கிட்டு இருக்க பாம்பு மாதிரிதான் கண்டென்ட் கிடைக்காம சுத்தி சுத்தி எல்லாத்தையும் எடுத்து எடுத்து அடிச்சுக்கிட்டு
இருக்கோம். இருக்கு அதெல்லாம் மைண்டுக்குள்ள திருப்பி ஒர்க்கே ஓட மாட்டேங்குது. இப்ப சில கிரிஞ்சான சீன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நாய் கூட சண்டை போடுறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து அந்த இன்னொரு முக்கியமான கேரக்டர் விட்டாச்சு நம்ம, இந்த காதலன் கேரக்டர் உக்கால ஓலி, அவதான் போ போன்றாளேடா உண்டா அங்கேயே நின்று எட்டி எட்டி பார்த்து கடைசியில பாடி ஆயிட்டான். அதா இருக்கட்டும், உடனே ஆனா கடைசியில அந்த தன்னையே சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடிய அந்த சித்தரா, அந்த அந்த கேரக்டர் ஆகட்டும், சித்தர்
சட்டை பையில் வைத்து எங்கேயும்
என்ன சட்டையே போடல. சரி ஓகே. அப்ப
ஏங்க
அப்ப வந்து காது வரைக்கும் முடியல தொங்குது ஆம்பளை நர்சனம்
கேக்குறீங்க. இந்த கிளைமேக்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா, இந்த ராகவால ஆரம்பிச்சு அந்த ஸ்கிரீன்ல ஒரு ரோல் விட்டு அங்க போனதுக்கு அப்புறம் ஒரு ரோல் பிளே சேஞ்ச் பண்ணுவாங்க சரியா, நீ இங்கிட்டு வா நான் அங்கிட்டு போறேன், அந்த அந்த பக்கம் நீ இங்கிட்டு போ நான் அங்கிட்டு போறேன்ட்டு டக்குனுங்க ஒரு செகண்ட்லதான் சரியா. எப்படி அந்த அந்த டைமிங் ஒரு மேட்ச் புண்டே இல்ல, ராகவால் ஆரம்பிச்சு இழுக்கிறாப்புல, அதுக்கப்புறம் இவர் வந்து அப்படியே வந்து மலையூர் மம்முட்டியா மாதிரி பெச்சிட்டு போத்திட்டு போய் சந்திரமுகிட்ட விட்டு வாங்கிக்கிறாரு சரியா. இப்போ எனக்கு ஒரே விஷயம் சொல்லுங்க, நான் அதை கரெக்டா நோட் பண்ணல, தலை வந்து சந்திரமுகிக்கு முன்னாடி விழுந்துச்சா இல்ல சந்திரமுகிக்கு அந்த சைடு பாக்காத மாதிரி விழுந்துச்சா?
எப்பா இப்படிலாம் கேக்காதீங்க
ஏங்க,
முடிஞ்சா நிமித்தி புண்டையில இருந்தேன்
நானு. சந்திரமுகி அத கூடவுமா பாக்கல, அப்புறம் என்ன பேய் புண்டை, நீ என்ன அட்டேன் டு த டீடைல் குடுக்குற, அப்புறம் என்ன 200 பகாது புண்டை.
வெட்டப்பட்டவன் வேட்டையனா இல்லையான்னு கூட தெரியல.
இங்க பாருங்க, என்னைய தானா ஈஸியா போட்டுறீங்கிற மாதிரி சந்திரமுகி காதலை ஒருத்தன் சரியா, என்னைய தானா கிளைமேக்ஸ் ஈஸியா ஏமாத்திடுறீங்கிற மாதிரி சந்திரமுகி கேரக்டர்
சரியா.
எனக்கு புரியல, இதுல இப்ப படம் பாக்குற நம்ம தான் எங்களை தானா நீங்க ஈஸியா லூஸ் குறி ஆக்கிறீங்கிற மாதிரிதான் நான் உட்காந்து படம் பாத்துக்கிட்டு இருந்தேன்.
ஓவராலா இப்ப இந்த படத்தை சொல்லணும்னா, சந்திரமுகி ஒன்ல எதெல்லாம் பிளஸ்ஸோ அதெல்லாம் இன்னைக்கு மைனஸ்
கைய புடிச்சு லேசா தூக்குன உடனே அப்படியே காத்துல பறந்து அப்படியே வந்து லாரன்ஸோட பக்கத்துல வந்து நிப்பாங்க சரியா. என்னதான் மகிமா நம்பியார் ஸ்கிரீன்ல இருந்தாலும் எனக்கே வந்து ரொம்ப கிணப்புண்ட மாதிரி எடுக்காதீங்களா படப்புண்டைங்கிற மாதிரிதான் இருந்துச்சு இந்த நாய் அதை பார்த்து மூட் ஆகிட்டு இருப்பான் இந்த இடத்துல சரியா, முகே
எனக்கு பார்த்துட்டு என்னடா கிடைக்குது ஆனா இந்த இது நம்ம எப்படி பாக்குறோங்கிறது நான் கேட்கணும்னு நினைச்சேன். எப்படி வந்து இப்ப வேட்டையன் கேரக்டர் டம்மியாக்கி அவன் வேட்டையன் கிடையாது, அப்ப உண்மையான வேட்டையன் வந்து செங்கோட்டையன் தான், ஐ மீன் உண்மையான வேட்டையன் வந்து டம்மி பீஸ், அவனையே கொண்டுட்டு வேட்டையா மாறிய செங்கோட்டையன். இது எதுக்கு இந்த இந்த கதையில தேவையே இல்லையே, நான் என்ன கேக்குறேன், அப்படியே வேட்டையனாவே இருந்துட்டு போனா என்ன பிரச்சனை, எதுக்கு இது செங்கோட்டையனை மாறணும்?
ஏங்க எனக்கு புரியல. அதாவது இந்த படத்துல சித்தர் வந்து உயிரோடு இருக்காரு சரியா, இப்ப நாகவல்லி எடுத்தது பி வாசு தானா? ஒரிஜினல் வேட்டையன் வந்து அந்த மலை கோவில்ல உயிரோட இருப்பான், கடைசியில வந்து சந்திரமுகி வந்து ருத்ரதாண்ட வாடும், இவனும் வந்து அந்த நெகம் இவ்வளவு பெருசுக்கு வச்சுக்கிட்டு புவா 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 புவான்னு கைய வச்சு ஏதோ பண்ணிக்கிட்டு இருப்பான், ஒரு இடி வந்து வேட்டையன் மேல விழுந்து வேட்டையன் எரிஞ்சு செத்து போயிடுவான் சரியா. நாகவல்லியோட கிளைமேக்ஸ் அப்படிதான் இருக்கும், சந்திரமுகி வேட்டையனை கொண்டுட்டா அப்படின்னு தான் இருக்கும். அப்புறம் எதுக்கு இங்க சந்திரமுகி டூன்னு ஒண்ணு ஆரம்பிச்சதுன்னு எனக்கு புரியலையேங்க. அப்போ வேட்டையனோட ஆத்மா வந்து இன்னும் சுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னா அந்த மலைக்கோவில்ல தானே சுத்திக்கிட்டு இருக்கணும்.
அதுதாங்க இதுலயும் மலைக்கோவில்ல தாங்க வேட்டையனோட ஆவி சுத்துது, அதுல வெளிச்சம் ரூம்ல செத்துருவான், ரூம்ல செத்த ஆவி அங்கிருந்து வெளியே போய் அந்த கோயில் அகப்பட்டுருது. அதுதான் கதை.
இருங்க 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 இருங்க, வேட்டையனை வந்து பாம்பு கடிச்சு ரூம்ல செத்து போயிடுவான் அப்படின்னு சொன்னாங்க.
ஆமா
ஆனா நாகவல்லியிலதான் வேட்டையன் உயிரோட இருப்பானே அங்க.
நீங்க நாகவல்லிங்கய்யா நீங்க எதுக்குங்க அதெல்லாம் கொண்டு வரீங்க?
ஏங்க ஒரே யூனிவர்ஸ் தானுங்க.
இல்ல 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 அது வந்து தெலுங்கு யூனிவர்ஸ், இது வந்து தமிழ் யூனிவர்ஸ். சந்திரமுகி 3 இல்லங்க சந்திரமுகி
இல்ல. எனக்கு புரியல
என்ன இவ்வளவு சொல்றான் இல்லையா, ஏங்க அதே படத்தை அப்படியே எடுத்து வச்சிருக்காங்க, வேற மாதிரி எடுத்து பார்த்ததுதான் நாகவல்லி, அது நக்கிட்டு போச்சுங்கிறதுனாலதான் இங்க வந்து திருப்பி அதே மாதிரி எடுத்துருவோம்னு எடுத்து வச்சிருக்கான். புரியலையா உங்களுக்கு?
ஓடுச்சு
பல குழப்பங்களுக்கு நடுவுல, எனக்கு இத்தனை கேள்விகளுக்கு நடுவுல சரியா, ஆல்ரெடி நானே புரியாத புதிரா உட்கார்ந்துருக்கேன் சரியா, சுத்தி சுத்தி இவனுங்க வேற அடிக்கிறேங்கிற பேரெல்லாம் இதை போட்டு நடுவுல இதுல இந்த வடிவேல் காமெடி, அதாவது வந்து ட்ரேட்மார்க் காமெடி எல்லாம் அந்த படத்துல என்ன இருந்துச்சு, அந்த மல்லிப்பூ காமெடி எல்லாம் வந்து பயங்கரமா ஒர்க் அவுட்டான ஒரு காமெடி கரெக்டா, ரஜினியும் வடிவேலும் நடிச்ச காம்போல
கதை சொல்றது. ஆமா அதுவே காதலிக்கு நேரம் ஆட்டையை போட்ட சீன் தான், பட் இருந்தாலும்
ஏதோ அது என்ஜாயபிளா இருந்துச்சா இல்லையா அந்த நேரத்துல?
நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு.
நான் அந்த படம் காதலிக்க நேரம் நான் பார்த்து அந்த அந்த சீன் நான் பாத்திருக்கேன், நீங்க சொன்னது அந்த பால்கனியில உட்காந்து அந்த கதையை சொல்லிருக்காங்க
கரெக்டா,
அதை நான் பாத்திருக்கேன். ஆனா அதே சீனை இங்க வேற மாதிரி ஒர்க் அவுட் பண்ணிருப்பாங்க, இதுவும் ஒர்க் அவுட் ஆயிருக்கும். இல்ல இல்ல அதான் சொல்றேன், ஜனக்கு தகுந்த மாதிரி ஒர்க் அவுட் ஆயிருக்கும். இதுல அதே கிரிஞ்ச மறுபடியும் நான் கொண்டு வரேன், அதே ட்ரேட்மார்க் இதை நான் கொண்டு வரேன்னு சொல்லி ஒரு விஷயத்த பண்ணி எனக்கு வந்து
சிரிப்பு கொண்டே வரல.
இல்ல அதான் சொல்றேன், இப்போ அது எப்படி இருக்கு அப்படின்னா, ஐ என்ன சொல்றது, ஐ டேர் யூ டேர் யூ டு மேக் மீ லாஃப் டா மை ஃபக்கர், நான் உட்கார்ந்துருக்கேன்டா முடிஞ்சா என்ன சிரிக்க வைடா அப்படின்ற மாதிரி அப்படியே தான் உட்காந்துருக்கோம் நம்ம, கஷ்டப்பட்டு கூட சிரிக்க முடியாத அளவுக்கு தான் அந்த சீன்லாம் இருக்கு. வடிவேல் வந்து ஒரு மாமன்னன் மாதிரி ஒரு படம் நடிச்சுட்டு அதுல அவ்வளோ பெரிய திறமையான நடிப்பு, அந்த அந்த பாறையில அங்கிட்டு போய் அழுதுட்டு வர சீன்லாம் என்னமா, ஒரு ரியல் கேரக்டர் நம்ம அதை ஒதுக்கி வச்சிருவோம், ஒரு நடிகனா பார்ப்போம் சரியா, என்னமா நடிக்கிறான்டா அவன், என்னமா நடிக்கிறான்டா அவரு, டக்குன்னு ஒரே செகண்ட்ல அழுவாருங்க, அதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம் அந்த ஷிஃப்டை கொண்டு வரதெல்லாம். அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் கொண்டு வந்து இங்க போட்டு அதை ஓவர் ஆக்ட் பண்ண வச்சு மறுபடியும் கிரிஞ்சு பண்ணி ஒரு மாதிரி என்ன சொல்றது, வெக்ஸ் ஆயிடுச்சு எனக்கு அந்த காமெடி எல்லாம் பாத்துட்டு.
இப்ப படத்தோட ஆடியன்ஸ் ரிவ்யூ எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நீங்க யாராவது பாத்தீங்களா?
ஏன்டா
கேளுங்க கேளுங்க, சென்னையில கமலா தியேட்டர்னு ஒரு தியேட்டர் இருக்கு சரியா, ஃபேமஸான தியேட்டரு, இந்த பழைய கால தியேட்டரு. அங்க லாரன்ஸ் அம்மாவை தவிர வேற எவனுமே படம் நல்லா இருக்குங்கிற மாதிரி ஒரு சிம்டம்ஸ் கூட ரிவ்யூல சொல்லவே
இல்லை.
வேணா நான் அந்த லிங்க் கூட அனுப்புறேன், அது பாருங்க. எவனுமே ஒத்துக்கல, எங்க சந்திரமுகி ஒன்னெல்லாம் எடுத்துக்கல, கருமமா இருங்க படம் தான் மனசார சொல்லிட்டாங்க. இது ஒரு படப்புண்டையாடா அப்படின்ட்டு கேட்டுதான் வந்தானுங்க. அதுக்குள்ள லைக்கால மாபெரும் வெற்றி, வெற்றி நடை போடுகிறது, குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றின்னு அவன் போஸ்ட் போட்டுட்டு இருக்காங்க. சரி, லைக்கா ப்ரொடியூசரும் ஒத்துக்கலாங்க, சன் பிக்சர்ஸ் அதுக்கு மேல இமாலய வெற்றி, குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றின்னு எனக்கு புரியல. ஆமா சன் பிக்சர்ஸ், ஆமா சாட்டலைட் ரைஸ் அவன் தானே வாங்கியிருக்கான். எனக்கு அதாங்க புரியல. சரி லைக்கா விட்டுருங்க, இவன் ஸ்கிரிப்ட் இப்ப படம் ப்ரொடியூஸ் பண்றலாம் நல்லா தானே இது பண்றான், இந்த மாதிரி படத்துல எதுக்கு இவன் எடுக்கிறான் எனக்கு புரிய மாட்டேங்கி.
இல்ல இல்ல, அதுக்கு என்னன்னா சந்திரமுகி ஒன்ன கையில வச்சிருக்கான், சந்திரமுகி டூ ஒருவேளை நல்லா இருந்தா என்ன பண்றது, அதுக்காக அதை வச்சிருக்கான். ஏன்னா இதே பிரச்சனை நீ சொல்ற மாதிரி எந்திரன் ஒன்னு வந்து இவங்க கிட்ட இருந்துச்சு, எந்திரன் டூ வந்து இல்ல இல்ல வேற ஏதோ படம் எந்திரன் இல்ல.
நினைக்கிறேன்
அந்த மாதிரி மிஸ் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக இப்படி ஒண்ணு செஞ்சிருக்காங்க.
அடுத்த ஆயுத பூஜைக்கு வந்து திரைக்கு வந்து சில நாட்களே ஆனா சூப்பர் ஹிட் அதிரடி மெகா ஹிட் திரைப்படம்னு சந்திரமுகி டூ போட்டாலும் போடுவாங்க. இன்னும் 15 நாள் இருக்கு அதுக்கு.
இந்த வாரம் கிரிஞ்சு வாரம் அப்படின்ட்டு ஒரு லிஸ்ட் ஆஃப் மூவிஸ்.
இப்போ கொஞ்சம் வைப் விட்டு போன மாதிரி வந்து ஆடியன்ஸ் வந்து நினைக்கலாம்.
இதுக்கு மேல இந்த படத்துல பேசுறதுக்குன்னு ஏதாவது இருந்தா இப்பயே பேசுறீங்கப்பா, அப்புறம் ஒன்னு ரெண்டு போச்சு, சரி ஒன்னு விட்டு போச்சு ரெண்டு விட்டு போச்சுன்னு யாரும் சொல்லக்கூடாது சரியா.
கடைசியாக
ஏங்க 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 இருங்க, இவ்வளவு பேசுறீங்க, நான் கடைசியா ஒரே ஒரு வன்மத்தை மட்டும் கக்கிட்டு
போயிடுறேன்.
இந்த சாமியார் கேரக்டரை நம்ம விட்டுட்டோம் பாருங்க சரியா, சாமியார் கேரக்டர் அடிக்காம விட்டுட்டு போனோம் அப்படின்னா என் மனசே ஆறாது சரியா. எந்த சாமியாரு, வைஜி மகேந்திரன் கிடையாது, அந்த தெலுங்கு ஆக்டர் சாமியாரு சரியா.
தெரியுது தெரியுது,
வந்த மொதல் சீன்ல இருந்துங்க சயின்ஸையும் இது எப்படி சொல்றது, நம்மள மாதிரியான ஏத்திஸ்டுகளை இது பண்றதுக்காகவும் ஏத்திஸ்டுகளுக்கு கூட குலதெய்வம் இருக்கு உனக்கு தெரியுமா அப்படின்னு ஒரு டைலாக் பேசுறாங்க. மனசே
விட்டு என்ன புரியுதா, எங்க சங்க அரசியல் டச் அடிக்கிறானு, வெளுத்து விடுவேன்னு சொல்லுங்க, கொட்டா இருக்காது.
இல்லங்க எனக்கு எனக்கு மனசே விட்டுருச்சுங்க அந்த டைலாக் கேட்ட உடனே சரியா. அப்புறம் இன்னொரு ஏதோ சயின்ஸ வந்து கம்பேர் பண்ணி பேசியிருப்பாங்க. அந்த சயின்ஸ் என்ன அப்படின்னா, அது உங்களுக்கு ஞாபகம் தான் பாருங்க, நான் டக்குன்னு அதை மறந்துட்டேன். ஏதோ வந்து சயின்ஸ்ல வந்து உங்க டிஎன்ஏல வந்து எப்படி வந்து உங்களோட முன்னோர்களோட இது வந்து ஜெனட்டிக்ஸ் வந்து இம்ப்ரிண்ட் ஆயிருக்கோ அதே மாதிரி உங்க குலதெய்வம் கோயில்லயும் உங்க முன்னோர்கள் பித்ருக்களோட இது வந்து இம்ப்ரிண்ட் ஆயிருக்குன்னு ரெண்டையும் கம்பேர் பண்ணி பேசுறாங்க. எனக்கு புரியவே இல்லை, என்ன பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு எனக்கு அந்த இடத்துல.
இதெல்லாம் முடிவாயிருச்சுன்னா என்னதான் வேணா அப்ராப்ரேட் பண்ணுவோம், ஆனா அதெல்லாம் கண்டுக்கப்படாது.
இது எப்படி தெரியுமா இருக்கு, கொரோனா காலகட்டத்துல மூக்கு கடியில ஃபேன வைங்க, கொரோனா ஓடி போயிடும், பறந்து போயிடுங்கிற மாதிரி இருக்கு.
ஆமா, லாஜிக்கா பேசிட்டேன் பாத்தியா அப்படிங்கிற மாதிரி இருக்கும்.
அத சீரியஸா தான் சொல்றாங்க. அதுல ஒரு பொண்ணு வேற இதெல்லாம் உண்மையா சாமி அப்படின்னு கேட்கணுமேங்கிறதுக்காண்டி அந்த ஒரு கேரக்டர் அது சொன்ன உடனே தான் இந்த டைலாக் என்ன டைலாக் ஏத்திஸ்டுகளுக்கு கூட குலசாமி இருக்கு தெரியுமா? அது எங்களுக்கு தெரியாதா? ஏன்னா இப்ப நான் ஏத்திஸ்டா இருக்கேன், எங்க வீட்டுல வந்து சாமி கும்பிடுறாங்கன்னா அவங்க ஏதாவது குலசாமியை கும்பிடதான் போறாங்க சரியா? இதெல்லாத்தையும் மேலோட்டமா நமக்கே தெரியுது, இதெல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து ஒரு பாயிண்டா பேசுறானா என்னடா பேசுற புண்டை அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு எனக்கு.
கம்பாலே அடிப்பாப்ல சும்மா இருங்க
சரியா?
எனக்கு படத்துல ஒரு விஷயம் புரியல, எதுக்கு இந்த சாமியார் கடைசியில அவன் தலையே கொடுத்து செத்து போயிடுறான்? எனக்கு அதுதான் புரியவே மாட்டேங்குது கடைசி வரைக்கும்.
அதுதான் அந்த சாமியாருக்கு இருக்க சாபம்டா சரியா? மொத்தம் வந்து ரெண்டு சாபமா. அது என்ன சாபம் அப்படின்னா, வேட்டையன் வந்து சந்திரமுகியை கொண்டுட்டாங்கிறதுக்காண்டி அவனோட ஆவி வந்து இதாகாம இருக்குங்கிறது ஒரு சாபமா சரியா? அதனாலதான் ஆவி வந்து இங்க சுத்திக்கிட்டு இருக்கான் சரியா? இன்னொன்னு, வேட்டையனை எரிச்ச பாவத்துக்காக சந்திரமுகியோட அந்த இது இருக்குல்ல, இவங்க கூட இருந்த பாவத்துக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணிட்டுடா அப்படிங்கிற கேரக்டர் தான் அந்த என்ன சொல்றது அகோரி கேரக்டர்.
சரி, எனக்கு ஒரு டவுட், என்ன டவுட் கிளியர் பண்ணிருங்க. சரி, இப்ப வந்து ஃபர்ஸ்ட் எரிச்சு கொல்லப்பட்ட சந்திரமுகிக்கு ஆய்வு வந்துருச்சு. ஆவி வந்துருச்சு, ஐயோ ஆவியா வந்துட்டாங்க. பாம்பு கடிச்சு இறந்து போன வேட்டையனோட ஆவியும் வந்துருச்சு. ஒரிஜினல் வேட்டையன் ஆகிய, அதாவது செங்கோட்டையன் அல்லாத ஒரிஜினல் வேட்டையனோட ஆவி, அப்புறம் பாவமா செத்து போன குணசேகரனோட ஆவி எல்லாம் வராதா?
அதான் செங்கோட்டையனோட ஆவிதான் வந்திருக்கு, அததான் மூணாவது இதா வந்து.
மறுபடியும் வியாபாரம்
இருங்க
பண்ணுவியா?
ஏங்க, டிவாசு கிட்ட இன்னொரு 3 மாசம் கழிச்சு சார் இந்த அந்த இந்த படத்துல எதுக்கு சார்? அதுதாங்க வேட்டைய அப்படின்னு அவன் சொல்லலன்னு என் பேர நான் வார்த்தைக்கேன். எதனாலன்னு கூட நீங்க கேட்கலாம், எதனாலன்னு கூட நீங்க கேட்கலாம். இப்ப வேட்டையனோட ஃபெட்டிஷ் ஃபுல்லாவே சந்திரமுகிட்டதான் இருந்துச்சு கரெக்டா?
சரி,
இப்போ அவருக்கு இருந்த பொசசிவ்னஸ்னால என்ன மீறி அதான் சந்திரமுகிய பாத்திரம் வந்துருவீங்களா நீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தெக்க வாசப்படிக்கிட்டோட அந்த கம்பி மேலேயே அந்த ஆந்தை உட்கார்ந்துருக்கும். அந்த பணம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா அங்க மட்டும்தான்
உட்கார்ந்துருக்கும்.
கடைசியில சந்திரமுகி ஆவி வெளியே
பறந்ததுனால,
இருங்க இருங்க இருங்க, இன்னும் முடிக்கல. கடைசியில சந்திரமுகி ஆவி வெளியே கேட்டை விட்டு பறந்ததுனாலதான் என்னால சந்திரமுகி இல்லாத இடத்துல நான் ஏன்டா இருக்கணும்னு சொல்லி வடிவேலோட
என்னது
காத
கேட்டுச்சு?
சரி ஓகே, எதையோ எடுக்கட்டும், இப்போதைக்கு நம்ம இந்த பாடி எடுக்க போறோம் போதும், நிப்பாட்டுங்க. வா முடியல. சரி, இப்ப அப்படியே நம்ம எபிசோடை இது இந்த இந்த படத்தை வந்து எப்படி கஷ்டப்பட்டு பாத்தீங்களோ அதே மாதிரி இந்த பாட்காஸ்டையும் எப்படி கேட்டீங்க, கஷ்டப்பட்டு கேட்டீங்களா இல்ல ரசிச்சு கேட்டீங்களா அப்படிங்கறத கீழே கமெண்ட்ல வந்து வாட் டு யூ திங்க் அபவுட் திஸ் எபிசோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதையும் எல்லாம் பாருங்க. அதை போய் பார்த்து ஃபில் பண்ணி அதில் ஏதாவது ஒரு கமெண்ட்ஸ் போடுங்க, அதை நாங்கள் டிஸ்பிளேல போடுறோம். அதுக்கப்புறம் வந்து எங்களோட டிஎம்க்கு வந்து கூட நீங்கள் இந்த எபிசோடை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு பேசலாம். அதுக்கப்புறம் வந்து யூடியூப் சேனல் ஒன்று புதுசாக ஆரம்பிச்சிருக்கோம், அதையும் போய் மறக்காமல் வந்து ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் கொடுத்து பெல் பட்டன்லாம் அடித்து என்னமோ பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள் அவ்வளோதான். அதுலேயும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸ்பாட்டிஃபை தான் காசு தர மாட்டேறான், யூடியூப் பக்கத்துலேயாவது ஒரு சேனலை ஓட்டி காசை பார்க்கலான்னு நினைக்கிறோம். அதனால் அவ்வளவுதாங்க சொல்லிக்கிறான்.
ஸ்பாட்டிஃபை காரன் கையை விரித்து விட்டதால் யூடியூபில் நாங்கள் காலை விரித்து விட்டோம் ஃப்ரெண்ட்ஸ்.
நீ விரிப்பா, நான் எதுக்குப்பா விரிக்கணும்? சரி ஓகே, நீ பாட்டிக்கோ.